السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وارزقنا تلاوة كتابك آناء الليل وأطراف النهار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனுடைய தூதர் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நமது கல்வி வகுப்பின் தலைப்பை பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். ஒளிமயமான முஸ்லிம் குடும்பம். இந்த ஒளிமயமான முஸ்லிம் குடும்பம் என்ற இந்த தலைப்பு எதை அடிப்படையாக வைத்து நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால், குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் வாழுகிற நமது சகோதர சகோதரிகள், திருமணமான சகோதர சகோதரிகள் பல சூழ்நிலைகளில் மன நெருக்கடியில் மன சஞ்சலங்களில் பல விஷயங்களை வெளியிலே பகிர்ந்து கொள்ள முடியாமல் பலவிதமான குறைகளை அல்லது சீர்கேடுகளை சரியான முறையில் திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பளிக்கப்படாமல் வாய்ப்பை பெறாமல் வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். குடும்பத்தை பொறுத்தவரை மிக தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், குடும்பத்தில் மன நிம்மதி இருக்க வேண்டும். குடும்பத்தில் மன நிம்மதி இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கட்டளை. சூரத்து ரூமுடைய அந்த வசனத்திலே ஒமின் அயாசியன் ஹலகலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜன் இந்த குடும்ப வாழ்க்கையில் சுக்கூன், மன நிம்மதி, அதாவது சுக்கூன் என்றால் தடுமாறிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு பொருள் நிலைத்தன்மையை பெற்று அமைதியாகும் போது அதற்கு சுக்கூன் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு, காற்றிலே மரம் ஆடுகிறது, காற்று நின்றவுடன் அந்த மரம், அந்த கிளைகள் ஆடுவது, இலைகள் அசைவது நின்று விடுகிறது. இப்போது சொல்லப்படும் சக்கனத்தி ஷஜரத்து, மரம் அமைதியாக இருக்கிறது, ஆட்டம் இல்லாமல் இருக்கிறது. அதாவது வீட்டுக்கு வெளியிலே தடுமாறிக்கொண்டிருக்கிற மனம், வீட்டுக்கு வெளியிலே குழப்பத்தால் மேலும் கீழும் சென்று கொண்டிருக்கிற மனம், வீட்டுக்குள் வரும்போது அமைதி பெற வேண்டும். சுக்கூன் என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன? அமைதி. அமைதி பெற வேண்டும். மனைவியை பார்க்கும் போது கணவனுக்கு அமைதி ஏற்பட வேண்டும், நிம்மதி ஏற்பட வேண்டும்.
கணவனை பார்க்கும் போது மனைவிக்கும் அமைதி ஏற்பட வேண்டும், நிம்மதி ஏற்பட வேண்டும். ஆஹா, வீட்டுக்கு போறோமே, அவ முடிச்சுக்கிட்டு இருப்பாளே, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போனா போலாமே, தூங்கினதுக்கு பிறகு நிம்மதியா போய், தூங்கினதுக்கு பிறகு நிம்மதியா போய் நம்ம ஒரு ஓரத்தில் படுத்துடலாமே என்று நினைப்பதல்ல. அல்லது வீட்டில் இருக்கின்ற மனைவி அப்படியே மணியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சா, வயிற்றுல நெருப்ப கட்டதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆஹா, வந்துருவானே, கொஞ்ச நேரத்தில் வந்துட்டா வீடு என்ன ஆகுமோ தெரியலையே, ரகலையாகுமே, எந்த பிள்ளைய அடிப்பானு தெரியலையே, என்ன திட்டுவானு தெரியலையே, எதை போட்டு உடப்பானு தெரியலையே. இதுவல்ல, அப்ப குடும்ப வாழ்க்கையில சுக்கூன், நிம்மதி, அமைதி என்பது அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிற அடிப்படை அம்சம், திருமண வாழ்க்கையின் அடிப்படை அம்சம் இது. இதை பெற்றவன்தான் உண்மையில் திருமண வாழ்க்கையில் அல்லாஹின் அருளை பெற்றவன். புரிகிறதா? எதை பெற்றவன்? எதை பெற்றவன்? நிம்மதியையும் அமைதியையும். எனக்கு நிம்மதி என் வீட்டுக்கு போனா இருக்கிறது, என்னுடைய அமைதி வீட்டில் சென்றால் இருக்கிறது. என் மனைவியை பார்க்கும்போது, என் பிள்ளைகளை பார்க்கும்போது, அல்லது குழப்பத்தில் சஞ்சலத்தில் மன உளைச்சல்களில் இருக்கின்ற மனைவி, என் கணவன் எப்போது வீட்டுக்கு வரமாட்டானோ அவனை பார்க்க வேண்டுமே, அவனிடத்தில் சில வார்த்தைகள் பேச வேண்டுமே, அவன் என்னை பார்க்க வேண்டுமே, என்னோடு பேச வேண்டுமே, நான் மன நிம்மதியை உணர வேண்டுமே என்ற தேட்டத்தில் எந்த பெண் இருக்கிறானோ, எந்த தேட்டத்தில் எந்த ஆண் இருக்கிறானோ, அத்தகைய வீடுதான் இறை அருளுக்கு உரித்தான வீடு. இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒன்று இறை வழிபாடு சம்பந்தமானது, இறை நம்பிக்கை சம்பந்தமானது. இறை வழிபாடுகள் நிறைந்திருக்கிற எல்லா வீடுகளும், இறை நம்பிக்கை நிறைந்திருக்கிற எல்லா வீடுகளும், கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், இறை நம்பிக்கையும் இறை வழிபாடும் நிறைந்திருக்கிற எல்லா வீடுகளும் இந்த அமைதியையும் இந்த நிம்மதியையும் பெற்றிருக்கின்றனவா என்றால் ஆம் என்று சொல்ல முடியாது. ஏன்? இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, அத்தோடு சேர்த்து மார்க்கம், குணம், பண்பாடு, பழக்கம், இதற்கு தனி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. ஆகவேதான் நமது இஸ்லாமிய மார்க்கத்திலே நற்பண்புகளை எல்லாம் சில நேரங்களில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஈமானில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள், சில நேரங்களில் இறை வழிபாட்டில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். காரணம், இறை நம்பிக்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கிற மனிதன், இறை வழிபாட்டில் உயர்ந்து கொண்டே இருக்கிற மனிதன் நற்குணங்களை புறக்கணித்தவனாக, நற்பண்பாடுகளை விட்டு விலகியவனாக வாழ்ந்துவிடக்கூடாது. எப்படி ஏனைய மதங்களில் ஏனைய கோட்பாடுகளில் இருக்கின்றனவோ, அங்கே அனைத்தும் தனித்தனியாக பார்க்கப்படும், வழிபாடு தனியாக பார்க்கப்படும், குணாதிசயங்கள் தனியாக பார்க்கப்படும், நம்பிக்கை தனியாக பார்க்கப்படும். ஆனால் இஸ்லாமில் அப்படி இல்லை. புரிகிறதா? இங்கே நாம் என்ன விஷயத்தை இந்த வகுப்பிலே கவனிக்கப் போகிறோம் என்றால், இறை வழிபாடு, இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, இறை நம்பிக்கை, இவை அனைத்தும் உயர்ந்த தரத்தில் இருந்தாலும், இவை அனைத்தும் உயர்ந்த தரத்திலே இருந்தாலும், ஒரு முஸ்லிம் குடும்பத்தின் நிம்மதியை, தரத்தன்மையை, குடும்பத்தின் அமைதியை கட்டி காக்கக்கூடிய, அதை பாதுகாக்கக்கூடிய, அதை மேம்படுத்தக்கூடிய நற்குணங்கள் கொண்டவனாக முஸ்லிமான ஆணும் இருக்க வேண்டும், முஸ்லிமான பெண்ணும் இருக்க வேண்டும். அப்போதுதான் இறை நம்பிக்கையில், இறை வழிபாட்டில், இறை அச்சத்தில் வாழுகிற அந்த முஸ்லிமான ஆணும் பெண்ணும் ஒருவர் ஒருவருக்கு நிம்மதியாக, ஒருவர் ஒருவருக்கு அமைதியாக, ஒருவர் ஒருவரின் மீது பாசத்தை நேசத்தை பொழியக்கூடியவராக வாழ்ந்து உண்மையான ஒரு இன்பத்தை குடும்பத்திலே உணர முடியும். பேசுறது புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? ஆகவேதான் ஒளிமயமான குடும்பம் என்று சொல்கிறோம். எது ஒளிமயமான குடும்பம்? வீடு முழுக்க வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு, அழகான உயரமான பங்களாவிலே வசித்துக் கொண்டு இருப்பது ஒளிமயமான குடும்பம் அல்ல. அது பார்ப்பதற்கு வேண்டுமானால் ஒளிமயமாக இருக்கலாம், பார்ப்பதற்கு வேண்டுமானால் ஒளிமயமாக இருக்கலாம், ஆனால் உள்ளங்கள் நிம்மதியாக இல்லை என்றால், உள்ளங்கள் நிம்மதியாக இல்லை என்றால், ஒரு உள்ளத்தில் இன்னொரு உள்ளத்தின் மீது அன்பு இல்லை என்றால், ஒரு உள்ளத்தில் இன்னொரு உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை உணர்கிற பக்குவம் இல்லை என்றால், நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்துக் கொண்டே மனதில் பதிய வைத்துக் கொண்டே வர வேண்டும். ஒரு உள்ளத்தில் இன்னொரு உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை உணரக்கூடிய அந்த உணர்வு இல்லை என்றால், பக்குவம் இல்லை என்றால், தன்னுடைய வாழ்க்கை துணை எதை விரும்புகிறான், எதை விரும்புகிறாள் என்று அறியக்கூடிய, அவளுடைய மகிழ்ச்சியை அவளுடைய கவலையை, அல்லது அவளுடைய மகிழ்ச்சியை அவனுடைய கவலையை உணர்கிற உள்ளங்கள் அங்கே இல்லை என்றால், அந்த குடும்பம் ஒளிமயமான குடும்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்திலே நிம்மதி இருக்காது, அந்த குடும்பத்திலே பாதுகாப்பு இருக்காது, அந்த குடும்பத்திலே பரஸ்பர அன்பு இருக்காது. ஏதோ சேர்ந்து வாழ்வார்கள், ஏதோ சேர்ந்து வாழ்வோம். ஒரு வீட்டிலே ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள், திருமண ஒப்பந்தத்தோடு பிள்ளைகள் பிறக்கிறது, அவ்வளவுதான். இங்கே எதற்காக வேண்டி இந்த தலைப்பும் இந்த வகுப்பும் இவ்வளவு சிரத்தோடு எடுக்கப்படுகிறது என்றால், எந்த அல்லாஹ், கவனமாக கேளுங்கள், எந்த அல்லாஹ் இறை நம்பிக்கையை இவ்வளவு ஆழமாகவும் விசாலமாகவும் வலியுறுத்துகிறானோ, இறை அச்சத்தை வலியுறுத்துகிறானோ, இறை வழிபாட்டை வலியுறுத்துகிறானோ, அதே அல்லாஹுதான், அதே அல்லாஹுதான், அதே இறை நம்பிக்கையையும் இறை அச்சத்தையும் இறை வழிபாட்டையும் வலியுறுத்திய குர்ஆனில் குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் நிம்மதியாக பரஸ்பர அன்போடு, உணர்வோடு, பாசத்தோடு, புரிந்த ஒரு உள்ளங்களோடு வாழ வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறான். புரியுதா இல்லையா? இதை யாரோ சொல்றாங்க, இதை யாரோ சொல்றாங்க நினைச்சுக்க வேணாம். எது அல்லாஹ் சொல்றதெல்லாம் ஈமானை பத்தி தான் சொல்கிறார். எப்போதும் மறுமையை சிந்தித்துக் கொண்டே இரு, எப்போதும் தொழுது கொண்டே இரு, எப்போதும் நோன்பு வைத்துக் கொண்டே இரு, எப்போதும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று ஓதிக்கொண்டே இரு, எப்போதும் குர்ஆனை திறந்து படித்துக் கொண்டே இரு. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்படியா? அகிலங்களின் ரப்பாகிய அல்லாஹ், நமது ரப்பாகிய அல்லாஹ் நமக்கு அப்படி சொல்லவில்லை. இரவிலே தொழுகையை கூறிய அல்லாஹ், இரவிலே தொழுகையை கூறிய அல்லாஹ், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே மனைவியின் ஹக்கை, உரிமையும் நமக்கு நினைவுறுத்துகிறார்களா இல்லையா? அல்லாஹ் கூறுவதும் ஒன்றுதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதும் ஒன்றுதான். நபி கூறினார்கள் என்றால் அது யார் கூறியது? அல்லாஹ். நபி கூறுவது அல்லாஹ் கூறுவதற்கு விளக்கமாக இருக்கு. அல்லாஹ் கூறுகிறான், இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினோம், அதில் தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வாக ஆக்கினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உனக்கு உன்மீதும் சில கடமை இருக்கிறது, உன்மீது உனது மனைவிக்கும் கடமை இருக்கிறது, உனது கண்களுக்கும் கடமை இருக்கின்றன, உன்னை சந்திக்க வருகிற விருந்தாளிக்கும் உன் மீது கடமை இருக்கிறது. தெரியும் உங்களுக்கு இந்த சம்பவம், சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வரும்போது நடந்த சம்பவம். இங்கே குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஏற்றத்தாழ்வை பார்க்கிறார்கள், குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வை பார்க்கிறார்கள். சல்மான் பாரிசி வயது முதிர்ந்த சஹாபி, வீட்டுக்கு வந்து பார்த்தால் தன்னுடைய நண்பர் அபுதர்தா சகோதரர் இருவரையும் சகோதரராக ஆக்கியிருந்தார்கள். இங்கே வாலிபமான காலத்தில் இருக்கின்ற இந்த இருவரும் தம்பதியர்கள் குடும்பத்திற்கு வந்து பார்த்தால் மனைவியே ஒரு வீட்டு வேலைக்காரியை விட மோசமாக ஒரு அலங்கோலமான நிலையிலே இருக்கிறார்கள். இதை பார்த்த சல்மானால் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தனது நண்பரின் சகோதரரின் மனைவியிடத்திலே கேட்கிறார்கள், உனக்கு என்ன நேர்ந்தது மாலியாராக்கி முத்தபின், இப்படி ஒரு அலங்கோலமாக இருக்கிறாயே. அப்போது அந்த பரிசுத்தமான மனைவியார் சொல்கிறார்கள், உமது சகோதரருக்கு இந்த வாழ்க்கையிலெல்லாம் நாட்டமே இல்லை, இந்த வாழ்க்கையிலெல்லாம் நாட்டமே இல்லை, அவர் எப்போதும் வறுமைதான், வீட்டுக்கு வெளியிலும் வறுமை, வீட்டுக்குள்ளும் வறுமை, வீட்டுக்குள்ளும் முழு நேரமும் வறுமைதான் அவருக்கு, பகலெல்லாம் நோன்பு நோற்பது, இரவெல்லாம் நின்று வணங்குவது. சரி வச்சுப்போம் ஒரு கை வரும் வந்தா என்று சல்மான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அபுதர்தா வந்து விடுகிறார். அதான் மனைவி சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க, செஞ்சு வச்சா விருந்தாளியை சாப்பிட சொல்லிட்டு இவர் உட்கார்ந்துக்கிறார். பார்த்து நீ சாப்பிடு நல்லா சாப்பிடுங்க, அவர் சொல்றது ஏம்பா நீ ஏன்பா சாப்பிட மாட்டேன், இல்ல நான் நோம்பு வச்சிருக்கேன், நீ சாப்பிடாமல் நான் சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்கள். வைத்திருப்பது நபில் நோன்பு, எனவே சல்மானுடைய சத்தியத்திற்காக அபுதர்தா அங்கே நோன்பை முறிக்கிறார், சாப்பிடுகிறார்கள். பிறகு இரவில் தூங்குகிற நேரம் வந்தது. இஷா தொழுகைக்கு பிறகு சல்மானுக்கு நல்ல படுக்கையை போட்டுவிட்டு அபுதர்தா உறுதி செய்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டப் போகிறார். இங்கே சல்மான் கையை பிடித்து இழுத்து படு என்று சொல்கிறார், படுத்துக் கொள்கிறார்கள். இங்கே பார்க்க வேண்டும் நாம், தனது சகோதரர் தனது நண்பர் கூறுகிற அந்த கட்டளைகளுக்கெல்லாம் அபுதர்தா எப்படி கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று. சிறிது நேரம் ஆனவுடன் பார்க்கிறார் சல்மான் தூங்கி விட்டாரா என்று. இவர் என்ன தூங்குறாரு, நீ என்ன இவர் என்ன செய்றாரு, இவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. சல்மான் தூங்கி விட்டார் போல என்று நினைத்த உடனே எழுந்திரிச்சு திரும்ப தொழுவு போறாரு, திரும்ப கையை பிடிச்சி இருந்து படுத்து வைக்கிறார். திரும்ப சிறிது நேரம் கழித்து சல்மான் தூங்கி விட்டார் போலும் என்று எழுந்து தொழுகைக்கு சென்றார். சல்மான் என்ன செய்கிறார், அது எல்லாரும் திரும்ப கையை பிடிச்சி விட்டு பாடு பேசாம அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக போராட்டங்கள் தொடர்ந்து கடைசியிலே இரவருடைய மூன்றாவது பகுதி மிச்சம் இருக்கும்போது சல்மான் சொல்கிறார், அபுதர்தா இப்போது எழுந்திருங்கள், இப்போது எழுங்கள், வாருங்கள், சொல்வோம் என்று இருவரும் சொல்கிறார். பிறகு சொல்கிறார்கள் சல்மான், அபுதர்தா உனக்கு உன் மீது கடமை இருக்கிறது, உன் மனைவிக்கு உன் மீது கடமை இருக்கிறது, உனது இரு கண்களுக்கும் உன் மீது கடமை இருக்கிறது என்று கூறுகிறார்கள். காலையில் அபுதர்தாவால் பொறுக்க முடியல, இன்னைக்கு இரவு வணக்கத்தை நமக்கு இப்படி செய்து விட்டாரே, நம்முடைய வழிபாட்டை செய்து விட்டாரே, நமது நோன்பு எல்லாம் இப்படி செய்து விட்டாரே, கொண்டு போய் பஞ்சாயத்து எங்க வைக்கலாம், ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே வைக்க வேண்டும் என்று அது வரைக்கும் பேசாம இருந்தாரு அபுதர்தா. நேரா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில போய் பிரச்சனையை சொன்னா, ரொம்ப கூலா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சதக சல்மான், சல்மான் மிகச் சரியாக சொன்னார், அப்படித்தான் இருக்கணும் சொல்லிவிட்டு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உறுதிப்படுத்தி அங்கே அந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்கிறார்கள். இங்கே என்ன கவனிக்கிறோம் சகோதரர்களே, அப்ப இறை எச்சத்தில் உயர்வாக இருக்கும் போதெல்லாம், இறை வழிபாட்டில் உயர்வாக இருக்கும் போதெல்லாம் குடும்ப வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. குடும்ப வாழ்க்கைக்கென்று ஒரு ஞானம் இருக்கிறது, அதற்கென்று சில குணம், சில பண்பாடு, சில வழிமுறைகள் இருக்கின்றன. அவற்றையும் ஒரு முஸ்லிம் கற்றுக்கொள்ளும் போதும், புரிகிறதா, அவற்றையும் ஒரு முஸ்லிம் நடைமுறைப்படுத்தும் போதுதான் குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு நிம்மதி அமைதி கிடைக்கிறது. அந்த அமைதி அந்த நிம்மதி என்பது புறக்கணிக்கப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்டு அதை நாமெல்லாம் அனுபவித்து உணர்ந்து அதிலே அல்லாஹுவின் திருப்தியை தேடுகிற ஒரு செய்தி என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையா, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வழிபாட்டில் இருப்பாங்க, இதெல்லாம் தேவையாங்க. ஏனென்றால் சமீபத்தில் கூட ஒரு நல்ல சகோதரர், குடும்பத்தோடு நல்ல முறையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர், திடீரென்று எங்க யாரோட ஒரு தொடர்பு ஏற்படுகிறது, சூஃபி அந்த தரிகாக்களிலே உள்ளவரோடு. அங்கே என்ன அவருக்கு போதிக்கப்படுகிறது, அன்பு என்பது அல்லாஹ்வின் மீது தான் வைக்க வேண்டும், அல்லாஹுவை தவிர யாரின் மீதும் அன்பு வைக்கக்கூடாது. யாரின் மீதும் என்றால், உன் மனைவியின் மீதும் உனக்கு அன்பு இருக்கக்கூடாது, உனது பிள்ளைகளின் மீதும் உனக்கு அன்பு இருக்கக்கூடாது என்று போதிக்கப்பட்டு அவருடைய நிலை, மனைவியா அவள் ஒரு தேவைக்குத்தான் அன்பு வைக்கப்படுகிற நேசிக்கப்படுகிற ஒருவர் அல்ல என்று குடும்பத்தை மறந்த நிலையிலே அல்லது புறக்கணித்த நிலையிலே வாழ்கிற ஒரு சூழ்நிலை. கல்வி படித்தவர்களுக்கு மத்தியிலே இப்படி எங்கெல்லாம் தவறான ஒரு வழிமுறை காட்டப்படுகிறதோ, அல்லது இதற்கெல்லாம் மேலாக இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய ஒரு எதிரி இருக்கிறான். எப்படி நெருங்கிய எதிரி? தூரமான எதிரி அல்ல. யார் அவன்? இவனுடைய வேலை என்ன? இவனுடைய வேலை என்ன? எப்படியாவது மனிதனை நரகத்திலே தள்ள வேண்டும். ஆகவே குறிப்பாக இறை வழிபாடிலும் இறையச்சத்திலும் இருக்கிறவர்களை இந்த குடும்ப வாழ்க்கையிலே அவர்களை நிலைகுலைய வைத்துவிட்டால், தடம்புரள வைத்துவிட்டால், அந்த நடுநிலை பாதையிலிருந்து அவர்களை தருக வைத்துவிட்டால், அந்த தவறுகளின் மூலமாக அல்லது அந்த குற்றங்களின் மூலமாக இவன் நரகம் சென்று விடுவான். அந்த அளவுக்காக எப்படியோ அவனை அங்கே தள்ளினால் போதும். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தால் அப்ப சில பெண்கள் அன்னை ஆயிஷாவுடைய வீட்டிலிருந்து வெளியேறி செல்வதை பார்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவிடம் வந்து கேட்கிறார்கள், ஆயிஷா நிறைய பெண்கள் வந்து சென்றார்களே, எதற்கு வந்து சென்றார்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வந்தவர்கள் எல்லாம் தன் கணவன்மார்கள் தங்களை அடிக்கிறார்கள் என்று முறையிட்டு வந்தார்கள். புரிகிறதா? நபியின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், நிச்சயமாக நபியின் பல சபைகளிலே அவர்கள் கலந்திருக்கலாம். அந்த கணவன்மார்கள் எதற்காக அடித்திருப்பார்கள்? நல்லா சாப்பாடு செய்ய நடிச்சிருப்பாங்களா? நினைச்சு பாருங்க. டிரெஸ் அயன் பண்ணி வைக்கிறேன் நடிச்சிருப்பாங்களா? பெட்டெல்லாம் சரியா போட்டு, தலானியெல்லாம் சரியா அடுக்கி, வீட்டெல்லாம் அலங்கரிச்சு, சுத்தமா வைக்கல என்பதற்காக அடிச்சிருப்பாங்களா? நினைச்சு பாருங்க. இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் அங்கே இருந்தனவா? இருந்ததோ குடிசை வீடுகள், உணவோ சாதாரண ஒரு அற்ப ஒரு அளவுக்குள்ள தேவைதான் அங்கே இருந்த உணவுகள். ஆனால் அங்கே சில ஆண்கள் சில பெண்களை அடித்திருக்கிறார்களே, எதற்காக அடித்திருப்பார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஆரம்ப கட்டத்தில் நடக்கிற தவறுகள். யாருடைய ஆரம்ப கட்டத்தில் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அடியெடுத்து வைக்கிற ஆண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் நடக்கிற பெரும்பாலான தவறுகள் இது. எப்படி? சாதாரணமா வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார். ஒரு மஜ்லிஸிலே சென்று அல்லது ஒரு ஜும்மாவிலே அல்லது ஏதாவது ஒரு வழியிலே அவருக்கு சில மார்க்கு விஷயங்கள் கேட்டு இரையச்சம் உள்ளே வந்திருக்கும். இவருடைய உள்ளத்தில் உடனே இரையச்சம் வந்துவிட்டதால் இவர் என்ன நினைக்கிறார், இதுவரை தன்னுடைய மனைவியை ஃப்ரீயாக வைத்திருந்தார், கண்டித்ததே கிடையாது. தொழுகாம தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, அப்ப கண்டிச்சிருக்க மாட்டாரு. ஹிஜாப் சரியா போடாம போயிருக்க மாட்டாங்க, அப்ப கண்டிச்சிருக்க மாட்டாரு. அல்லது பொதுவான இன்றைய பரவி இருக்கிற தீமைகள், டிவிகள்ல சினிமா பார்ப்பது, சீரியல் பார்ப்பது, இதையெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவரும் சேர்ந்து பார்த்திருப்பாரு, அல்லது அவர் பார்க்கலன்னா கூட அவங்க பார்க்கறத ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாரு, இப்படி போயிருந்திருக்கும். இவருக்கு இதெல்லாம் தப்புனும் தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தொழுகையில் அலட்சியமா இருக்கிறது, ஹிஜாப் சரியா பேணாம வெளியே போறது, அல்லது டிவியில சினிமா சீரியல் பாக்குறது, இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி தெரிஞ்ச உடனே இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சுங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இவரும் ரெண்டு மூணு தடவை மஜ்லிஸ்ல போய் சபையில போய் பயான் கேட்டு சொர்க்க நரகத்தை பத்தி தெரிய தெரிய, மார்க்கம் தெரிய தெரிய இவருக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியுது. ஆனா இதுல எந்த வாய்ப்பையுமே பெறாமல் அடுப்பு ஹாலில் இருக்கிறார் தன்னுடைய மனைவி இடத்துல போய், நாளையில இருந்து கரெக்டா ஹிஜாப் போட்டு நீ போன வீட்டை விட்டு வெளியே போனீங்க, இனிமே டிவியில சீரியல் சினிமா பார்த்த அப்பளவுதான். எப்படி தொழுகைக்கு எந்திரிப்பாரு, பயம் வந்துருச்சுல எழுச்சு போறாரு, அந்த தொழுகாம படுத்துப்பாங்க, தொழுகாம தூங்குவாச்சியில தூங்குற உனக்கு தூக்கமாக ஒரு மிதி. என்னாச்சு, எதுக்கு அடிக்கிறது, இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது. இப்ப பாருங்க சைத்தான் இவரை எப்படி துஷ்பிரயோகம் செய்கிறான் பாருங்க. தக்குவா வந்துருச்சு, தக்குவா இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி அவர் வராரு. ஆனா அதை அப்ளை செய்யும் போது, அதை வெளிப்படுத்தும் போது அங்க பாருங்க சைத்தான் அவரை தடம்புரட செய்து விடுகிறார். இந்த மாதிரிதான் அங்கே சில சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் சஹாபாக்களை பொறுத்தவரை துன்யா சாப்பாட்டுக்காக வேண்டியோ அற்ப ஆடைகளுக்காக வேண்டியோ நிச்சயம் அடித்திருக்க மாட்டார்கள். தக்குவாவின் அந்த அமல்படுத்துகின்ற முறையிலே தாங்கள் நபியுடைய சபையிலிருந்து அடைந்த அந்த தக்குவாவை, அடைந்த அந்த ஆன்மீக உணர்வுகளை உடனடியாக தங்களது மனைவிமார்களிடத்தில் எதிர்பார்த்தார்கள். புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், இந்த மாதிரி உங்க தோழர்கள் வீட்டில் கொண்டு தாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி, வீட்டில் கொண்டு தாத்துறாங்களா அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப உங்களுக்கு சொல்லியா எதுக்காக அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துல இன்னொரு செய்தியை சொல்லிக் கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் இந்த மார்க்க விஷயங்களில் கடமையான விஷயங்கள் போக உள்ள உபரியான விஷயங்களை, ஏன்னா இது ஒரு முக்கியமான செய்தி, தங்களது மனைவிமார்களிடத்தில் அப்ளை செய்யும் போது அவர்கள் மென்மையாகத்தான் அப்ளை செய்திருக்கிறார்கள், அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள், அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர் ரெண்டு நாள் தாஜ்ஜத் தொழுதிருப்பாரு, மூணாவது நாள் நல்ல தின்னுட்டு சொல்லாம தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு திட்டு ஒண்ணு திட்டுவாரு, ஒரு அடி ஒன்று அடிப்பாரு. இவர் தொழுகாம தூங்கி இருந்தாலே ரொம்ப மேல், இது இந்த செயலை செய்யாம இவர் தொழுகாம தூங்கி இருந்தாலே ரொம்ப மேல். ஹதீஸ் என்ன சொல்கிறது பாருங்கள், ஏழையில் இன்னொரு செய்தி சொல்கிறது ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும், அவள் இரவிலே எழுந்து தொழுகிறாள், அப்படி தொழும் பொழுது தான் ஒழு செய்து விட்டு வந்த நீர் இருக்கிறது அல்லவா கைவிரல், அதை தனது கணவனின் முகத்திலே தடவி அவனை அன்பாக எழுப்புகிறாள் தொழுவதற்கு. அதுபோன்ற அந்த ஆணுக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும், அவன் இரவு தொழுகைக்கு எழும்போது தான் உழவு செய்து விட்டு வந்த தண்ணீரின் சொட்டுகளை கொண்டு தன் மனைவியின் மீது தெளித்து அவளையும் தொழுகைக்கு அழைக்கிறான். இந்த ஹதீஸ் எப்படி அழைக்க சொல்லுது, இவர் எப்படி அழைச்சிருக்கிறாரு, புரிகிறதா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைக்கு வருவோம். அவர்கள் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. ஒளிமயமான குடும்பமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் தான் நமக்கு முன்மாதிரி. கணவன் என்று பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த கணவன். மனைவிமார்கள் என்று பார்த்தால் நபியினுடைய மனைவிமார்கள் மனைவிமார்களிலே சிறந்த மனைவிமார்கள். எனவே அவர்களை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் பேச முடியும். அதுதான் உண்மையான ஒரு அடிப்படை. அதாவது எந்த வகையிலும் முரண்பாடற்ற தத்துவங்களை கொண்டது. வேற எத்தனையோ பேர் தத்துவம் பேசியிருக்கிறார்கள், பேசலாம், ஆனால் அவர்களுடைய தத்துவங்கள் எல்லாம் முரண்பாடான தத்துவங்கள். ஒரு தத்துவத்தை அப்ளை செய்தால் இன்னொரு தத்துவம் அங்கே முரண்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தத்துவம் இப்படிப்பட்டதல்ல. கோபமும் பட்டிருக்கிறார்கள், பொறுத்தும் இருக்கிறார்கள், பாசமும் காட்டியிருக்கிறார்கள். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே எழுந்து தொழுவார்கள். ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தொழுதால் அன்னை ஆயிஷா குறுக்கே படுத்திருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழுவார்கள். அன்னை ஆயிஷாவை தனது கையால் சுஜூதுக்கு செல்லும் போது அப்படி தள்ளி விட்டு விட்டு சுஜூது செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செய்து விட்டார்கள் என்றவுடன் திரும்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலை நிதி படுத்துப்பாங்க. நம்ம வீட்டில் நடக்குமா? அறிவு இல்ல உனக்கு, தொழுவுறன காலை நிதி படுத்துக்கிறதுக்கே நீ நீனும் தொழுவ மாட்டேங்கிற, தொழுவுற எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிற, தள்ளி படுக்க வேண்டித்தான். நீ விழுவார்களா விட மாட்டார்களா அல்லது இவ்வளவு வேகமா சொல்லலைனாலும் அறிவு இல்ல உனக்கு, நானும் தள்ளி தள்ளி விடுறேன் காலை நீட்டே இருக்கிறீ. நீ இந்த அளவுக்காவது சொல்வார்களா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் அப்படி சொன்னதில்லை, ஒரு நாளும். சரி, இப்ப திரும்ப மேல் சம்பவத்துக்கு போயிடுவோம். அது என்ன சம்பவம்? மேல் சம்பவம் அதான் அடிக்கிறாங்கன்னு சொல்லி வந்தாங்களா, அதான் மேல் சம்பவம். அதுக்கு வேற உள்ள மூணு சம்பவம் வந்துருக்கு. இப்ப என்ன, இதுக்குள்ள இன்னொரு சம்பவம் இருக்குது, அது திரும்ப சொல்லுவாங்க. சம்பவத்தை பற்றி சொன்னேன், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. அது என்ன பிரச்சனை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா அடிக்கிறாங்களா போட்டு எல்லாரையும் கூப்பிடுங்கட்டாங்க. ஏன்னா பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நிச்சயமா ஒவ்வொரு வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது இருக்குதான் செய்யும். சில பேர் வெளியே வந்து சொல்லிட்டாங்க, சில பேர் சொல்லாம இருக்கும், புரிகிறதா? பெரும்பாலும் இது போன்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் சிமிலர், அதாவது ஒன்றை ஒன்று ஒத்ததாக எல்லா வீடுகளிலும் காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சோழர்களையும் கூப்பிட்டு விட்டு சொன்னார்கள், என்னுடைய வீட்டுக்கு சில பெண்கள் வந்து சென்றார்கள், தனது கணவன்மார்களை பற்றி அவர்கள் முறையிட்டார்கள், அவர்கள் அடிப்பதாக அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் அல்ல. ஒரே வார்த்தையா அடிச்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் அல்ல. அப்ப அடித்துத்தான் ஒரு பெண் திருத்தப்பட வேண்டுமா என்றால் அடுத்த 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 கட்டம், அதுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கின்றன. அங்கேதான் மற்ற நேரங்களில் எல்லாம் அழகிய குணங்களும் அழகிய அறிவுரைகளும் சில விதமான கணவனின் வெளிப்பாடுகளும் தான் அங்கே மனைவியை திருத்தக்கூடியது. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்றோம், ரொம்ப முக்கியமான நிகழ்வு. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தார்கள், 9 மனைவிமார்கள் இருந்தார்கள், 2 அடிமை பெண்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த போயிட்டாங்க, சரியா? அதனால இன்னைக்கு நம்ம பெண்கள்ல பல பேர் ரசூலுல்லாஹை ஏத்துக்கிறாங்க, புரியுதா? அதனால நம்ம பெண்கள்ல பல பேர் ரசூல்லாவை ஏற்றிருக்கிறாங்க. ரசூல்லா ஹயாத்தா இருந்திருந்தாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு, இவ்வளவு நீண்ட வயசு கொடுத்துருந்தாலும் வச்சிருந்த ரசூல்லா அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம காலத்தில் உள்ள பெண்கள் ரசூல்லாவை ஏற்றிருப்பாங்களா? எனக்கு சந்தேகமா இருக்கு, பல பெண்கள் ஏத்திருக்க மாட்டாங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவிமார்களோடு வாழ்ந்திருந்தார்கள், புரியுதா இல்லையா? இது நம்ம விவரமா உள்ளார போக தேவையில்லை. ஏன்னா இது பிடிக்கவில்லை என்ற காரணத்தினாலேயே இதை பேசுகிற அழைப்பாளர்களையும் பிடிக்கவில்லை. அவர்களுடைய வகுப்புகளும் நிராகரிக்கப்படுகின்றன, அவர்களுடைய கல்விகளும் நிராகரிக்கப்படுகின்றன. அப்ப என்ன அர்த்தம்? இது செய்திருப்பவர்களும் நிராகரிக்கப்படுகிறார்கள், வெறுக்கப்படுகிறார்கள். வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கிறார், அவர் மூணு கல்யாணம் பண்ணிருக்கிறார், அவர் ரெண்டு கல்யாணத்தை பற்றி நிறைய சொல்றாரு. அதனால ஹராமை சொல்வதால் கோபம் வர வேண்டும், ஹலாலை சொல்வதால் கோபம் வந்தால் அப்ப அரசு சொல்லும் அவர்களும் தானே சொன்னார்கள், செய்திருந்தார்கள். சரி வாங்க பிரச்சனைக்கு போவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய ரெண்டு மனைவிமார்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் யாரு? ஜைனப் பின்த் ஜஹ்ஷ். உங்களுக்கு தெரியும் இந்த நம்முடைய தாய் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ பற்றி. எப்படி தெரியும்? பரம்பரையில கொஞ்சம் ஒஸ்தி, குறைசி பரம்பரை, சரியா? கோபமும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, முன்கோபமும் கொஞ்சம் அதிகம், அழகும் கூட. நபியுடைய மனைவிமார்களிலேயே ஒரு விசேஷமான அந்தஸ்தை அடைந்தவர்கள், புரியுதா இல்லையா? என்ன விசேஷமான அந்தஸ்து சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொன்னா 10 ரூபா பரிசு. என்ன சொல்லுங்க? அமல்கள் எல்லாம் உண்டுதான், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப விசேஷமான சிறப்பு என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு வலி மற்ற எதுவுமே இல்லாம அல்லாஹு தஆலா அரசுல ஜைனப் பின்த் ஜஹ்ஷுடைய திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி வச்சு நீங்க போய் கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டா அரசு. இந்த திருமணம் எங்க நடக்கல? இந்த பூமியில நடக்கல. எங்க நடந்துச்சு? அல்லாஹ் அரசுல வச்சு நடத்திட்டான். உமக்கு நாம் அவளை மனம் முடித்து வைத்து விட்டோம் முடிஞ்சு அப்படின்ட்டான். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மாஷா அல்லாஹ், நம்ம யாரு சும்மாவா, அல்லாவே என்னை தேர்ந்தெடுத்து நம்பிக்கை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். இது இப்படி இருக்க இங்க பாவம் அப்ராணி ஒரு பொண்ணு, யாரு? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, சரியா? ஹைபர் போகும்போது அந்த யகூதியுடைய மகளாக இருந்தார்கள், ஒரு யகூதியுடைய மனைவியாக இருந்தார்கள். ரெண்டு பேருமே கொல்லப்பட்டுட்டாங்க. கனிமத்திலே வருகிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களிடத்தில் ஒரு சஹாபி, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு அடிமைப்பெண் வேண்டும் என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்குதோ போய் கூட்டிட்டு போங்கன்றாங்க. அவர் நேரா கை வச்சாரு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மேல. கை வச்சிட்டாருன்னா அவங்கள பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு, கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா இன்னொரு சஹாபி, ஆஹா இது சரி வராதே, இது யாரும் வேகமா ஓடுறப்ப யாரும் சூழலா, அவர் ஒரு தலைவி, தலைவரின் மகள், தலைவரின் மனைவி அல்லவா அவர் எடுத்துட்டு போனாரு, அந்த பெண் உங்களுக்கு தான் தகுதியானவங்க, யாரும் சூழலா என்று சொல்ல ரசூல் சொல்லாலே அப்படியா கூட்டிட்டு வர சொல்லுங்கன்னு பாக்குறாங்க. அந்த திஹியா கல்வி ரவி அல்லாஹ் சொன்னாரு, அவங்கள்ட்ட பார்த்து நீங்க வேற ஒரு பெண் எடுத்துக்கொள்ளுங்கிறாங்க. ரசூல் சொல்லாலேசனம் சஃபியா ரவி அல்லாஹ் இடத்துல, நான் உனக்கு ஒரு நல்ல காரியம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் உன்னை உரிமை விட்டு விடுகிறேன், உன்னை நான் மனம் முடித்துக் கொள்கிறேன், இதற்கு நீ சம்மதி சம்மதமா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரோ சொல்லலாம் சம்மதம் அப்படிங்கிறாங்க. அப்ப உடனே அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க, இஸ்லாத்து ஷர்த்து வச்சுதான். அப்ப இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். சம்பவம் இதுவா? இதுக்கு பின்னாடி நிறைய அதுக்கு அடுத்த அடுத்த விஷயங்கள். இப்ப இந்த பயணத்துல யார் இருக்கிறா? இவங்க ரொம்ப அப்ராணி, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேசம் வைத்திருந்தார்கள், ரொம்ப அவங்களை கண்ணியப்படுத்துறாங்க. பாருங்க இந்த இடத்துல ஒரு, அதாவது குடும்பத்தினுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நபி எப்படிப்பட்டவங்க? அவங்க யாருக்காவது இறங்கி போகணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது இறங்கி போகணுமா? இன்னைக்கு சில கணவன்மார்கள் என்ன, இவளுக்கு நான் இறங்கி வரதா, மமலை அப்பா மட்டும் நான் பாத்துக்கிறேன், எப்படி இவளுக்கு நான் இறங்குறதா, இவளுக்கு நான் மன்னிப்பு கேட்கறதா, நான் எஸ்பி சொல்றதா, நான் யாரு, நான் எப்படிப்பட்ட படிப்பு, நான் எப்படிப்பட்ட அந்தஸ்து, என்னுடைய பந்தா என்ன, என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதுவே பெரிய இந்த ஈகோ மாதிரி கெடுக்கிற ஒண்ணுமே எதுவுமே கிடையாது. ஈகோ பாக்குறது, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் பாக்குறது, நான் இறங்கி வந்துடுறதா, நான் வந்து எப்படி அதை முதல்ல சொல்றது, ரெண்டு பேர்த்த இருந்தாலும் சரி, யார்ட்ட இருந்தாலும் சரி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு மனிதர் இந்த உலகத்துல யாரு இருக்க முடியும் சொல்லுங்க. அவங்க எவ்வளவு இறங்குறாங்க பாருங்க, எதுக்கு இறங்குறாங்க, அதாவது அடிமையா கைப்பற்றப்பட்டாங்க, சஃபியா உரிமையிடப்பட்டார்கள், திருமணம் முடிக்கப்பட்டு விட்டது. அதுவும் யாரோட திருமணம் முடிக்கப்பட்டிருக்கு, உலகத்துல முன்னாடியும் பின்னாடியும் அவரை விட சிறந்த மனிதர் யாருமே இல்லை, எந்த அரசனாலையும் நபியுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரோடு அவருக்கு கண்ணியம் கிடைச்சிருக்கிறது. இப்ப சஃபியா தானே இறங்கி வரணும். யாரு சூழல்லா, நான் யஹூதியாவா இருந்தேன், எனக்கு உங்களால இஸ்லாம் கிடைச்சிச்சு, நான் ஒரு அடிமை பெண்ணாக விலை பேசப்பட்டு இருந்தேன், என்ன உரிமை இட்டீங்க, எனக்கு மனைவி என்ற அந்தஸ்தை கொடுத்தீங்க அப்படின்னு யாரு வந்திருக்கணும், சஃபியா ரதி அல்லாஹ் அன்ஹா தானே கெஞ்சிருக்கணும் அல்லது சொல்லியிருக்கணும். ஆனா இங்க நடந்ததை பாருங்க, இதான் நம்ம படிக்கணும். எதை படிக்கணும், இதான் நம்ம படிக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா இடத்துல சொல்றாங்க, சஃபியா உங்க அத்தாவை நான் கொண்டுட்டேன்னு நீ கவலைப்படுறியா, உன் கணவனை நான் கொண்டு விட்டேன்னு நீ கவலைப்படுகிறியே, கவலைப்படுகிறாயா, அதுக்காக வருத்தப்படாத, நான் உன்னிடத்தில் அதற்குரிய காரணம் சொல்கிறேன். அவர்கள் இருவரும் எனக்கு எதிராக அரபுகளை தூண்டிவிட்டுக் கொண்டே இருந்தார்கள், அதனாலதான் அவர்களை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு, இல்லைனா நான் அவர்களை கொண்டு இருக்க மாட்டேன். உனது தந்தையை கொன்றதற்கும் உனது கணவனை கொன்றதற்கும் நான் உடத்திலே வருத்தம் தெரிவிக்கிறேன், சொல்கிறேன் சஃபியா, அவர்களை நான் வீணாக கொல்லவில்லை, எனக்கு எதிராக இஸ்லாமுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் முழு அரபு மக்களையும் தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு சாதாரண யஹூதியா இருந்திருந்தா எனக்கு அவர்களுக்கு எந்த பகைமையும் இல்லை, இஸ்லாமுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் மற்றவர்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார்கள், பகைமை தீயை மூட்டிவிட்டுக் கொண்டே இருந்தார்கள், நிம்மதியா எங்களை இருக்க விடல, அதனாலதான் இந்த சண்டை சஃபியா, அந்த போரில் தான் உன்னுடைய கணவனும் தந்தையும் கொல்லப்பட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்ல பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அன்னை சஃபியா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூற கூற என்னுடைய உள்ளத்திலே ஒரு வெறுப்பு இருந்தது அல்லவா, எனது தந்தையை கொண்டவர் எனது கணவனை கொண்டவர் என்று அந்த வெறுப்பை அல்லாஹ் முழுமையாக நீக்கிவிட்டு நபியை விட விருப்பமான ஒருவர் எனக்கு இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டார். சரி வாங்க, நம்ம மெயினா பேசிய பிரச்சனைக்கு போவோம். எந்த பிரச்சனைக்கு போறோம், எங்க போயிட்டு இருக்கிறாங்க, பயணத்துல யார் யார் இருக்கா, ரெண்டு பேரும் இருக்காங்க. இங்க சஃபியா ரதி அல்லாஹு அன்ஹா பயணம் செஞ்ச ஒட்டகம் அதுக்கு காய்ச்சல் ஆயிப்போச்சு, நடக்க முடியல. அப்ப தானே நடந்து வர்றதே அதுக்கு சிரமமா இருக்குன்னு சொன்னா, அதுக்கு மேல ஒரு கஜாவா பெட்டியை வச்சு அது மேல ஒரு பெண்ணை உட்கார வச்சு ஒரு ஆளை உட்கார வச்சு சொன்னது வர முடியுமா, அதால முடியல. இந்த பக்கம் ஜெயின பிரதி எல்லாம் அண்ணா ஒரு நாலஞ்சு ஒட்டகத்தோட பயணத்துல வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க பயணம் செஞ்ச ஒட்டகத்தோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒட்டகமும் அவர்களிடத்திலே இருந்தன. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயின பிரதி எல்லாம் அண்ணா இடத்துல வந்து பாருங்க, மனைவியுடைய பொருள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து இருந்தால் என்ன செய்திருக்கலாம், இவர்கிட்ட என்ன நான் கேட்கிறது, சில பேர் நினைக்கிறாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயினவிடத்தில் கேட்கிறார்கள், ஜெயினவே உனது ஒட்டகங்களில் ஒரு ஒட்டகத்தை சஃபியாவிற்கு நீ தருகிறாயா, அவளுடைய ஒட்டகம் நோய்வாய்ப்பட்டு விட்டது அதால் நடக்க முடியவில்லை என்று கேட்கிறாங்க. இந்த நம்முடைய அம்மாவை பற்றி நம்ம சொல்லிட்டோம், நம்முடைய அம்மா ஜெயினப் முட்டன்னே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இந்த யஹூதிகா நான் குறிப்பா அப்படின்ட்டாங்க. அப்படியே முகத்தை திருப்பி விட்டு சென்றவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்று மாதங்கள் அன்னை ஜெயினபை பார்க்க வரவே இல்லை. அப்புறமா சீன பிரதி எல்லாம் வருத்தப்படுகிறார்கள். அதுக்கப்புறமா எப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கப்பட்ட நாள்ல வரலையோ அப்பயே அவங்களுக்கு வருத்தாதிமா தன்னுடைய தான் பேசிய அந்த சொல்லின் விபரீதத்தை வார்த்தையின் அந்த அந்த கடுமையை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக 3 மாசம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்க வேண்டும். எவ்வளவு உயர்ந்த மனைவியாக இருந்தால் என்ன, அல்லாஹ்வின் கட்டளையை மீறும் போது, அல்லாஹ்வின் கட்டளையை மீறும் போது இன்னொரு ஒரு முஸ்லிமான சகோதரி இஸ்லாத்திற்கு வந்து விட்டவனை தனது சக சகோதரியை இப்படி பழிக்கும் போது அவள் அங்கே கண்டிக்கப்பட வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். இங்க பல விஷயம் இருக்கிறது, ஒன்றொன்றா நம்ம பார்ப்போம். நம்மள சில பேரா இருந்தா இந்த கண்ணமே பழுத்திருக்கும், ஒரே அறம். அதாவது ஒழுக்க, அதாவது அவருடைய நினைப்புல அவர் ஒரு பெரிய மார்க்கத்தை விளங்கணும், இப்படி பேசிட்டியா நின்று ஒரு அறம் பேசுவியா இனிமேலுக்கு பல்ல தட்டி கையில கொடுத்துருவாங்க. இந்த ஒரு பல் இப்ப அட்வான்ஸா, மத்த பல்லாம் இனிமேலுக்கு கிரீடா கிடைக்கும். அல்லது வேற மாதிரி நடவடிக்கை எடுத்திருப்பார். இங்கே நபி அவர்கள் எப்படி காட்டுகிறார்கள் பாருங்கள் தனது கோபத்தை. புரிகிறதா இல்லையா? எதுக்கு இந்த விஷயத்தை நான் இங்கே சொல்கிறோம் என்றால், சிலர் சொல்வார்கள் பொறுத்திருக்க வேண்டும், சகித்திருக்க வேண்டும், கோபமே படக்கூடாது என்று. அந்த தத்துவம் எல்லா நேரத்திலையும் சரி வராது, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். நல்ல தத்துவம் தான், ஆனால் எப்போதுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? அல்லாஹ்வின் கட்டளைகள் மீறும் போது, மார்க்க ஒழுக்கங்கள் சிதைக்கப்படும் போது, அங்கே ஒரு மனிதன் தனது கோபத்தை அதற்குரிய எல்லையிலே வெளிப்படுத்தி ஆக வேண்டும். சில நேரத்தில் பாருங்க, இங்க நிறைய விஷயம் இருக்குன்னு சொன்னா இப்போதைக்கு இந்த விஷயத்தை மட்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த வெறுப்பை வெளிப்படுத்தினார்கள், ஒரு அடி அடிச்சிருந்தா அந்த வெறுப்பை அடிச்சிருந்திருக்கிறோம். என்ன, கன்னத்தில் அடிக்க கூடாது, எங்கேயாவது உடம்புல அடிச்சிருக்கலாம், கையில் அடிச்சிருக்கலாம். ஆனால் இப்படி அடித்து உணர்த்தப்படுவதை விட அந்த 3 மாசம், 2 மாசத்திலிருந்து 3 மாசம் வருது ஹதீஸ்ல பேசாம இருந்தாங்களே, அப்ப இனிமே அவங்க பேசியிருப்பா பேசுவாங்க அப்படி வார்த்தையாவது மனசுல வருமா அவங்களுக்கு? நீங்க அடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஒரு தடவை சொன்னா ஒரு அடி உருவப்பது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஒரு தடவை இந்த வார்த்தையை சொன்னா 3 மாசம் புறக்கணிக்கப்படுவோம் என்று தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வார்த்தை வருமா இவங்களுக்கு? சிந்தனையிலாவது உதிக்குமா? நிச்சயமாக உதிக்கா. சரி வாங்க, இப்ப இன்னொரு ஒரு சூழ்நிலையை பாருங்க. இது ஒரு இந்த வார்த்தை, வார்த்தையினுடைய அந்த வாசகம், நான் ஒரு யகுதி பெண்ணுக்காக எனது ஒட்டகத்தை கொடுப்பேன் என்று அவங்க சொன்னது. அதுக்கு ரசூலுல்லாஹி இவ்வளவு கோபிச்சு. சில நேரங்கள்ல பல மனைவிகள் இருக்கும் பொழுது ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை, அதாவது சில நேரங்களில் கேவலப்படுத்துற மாதிரி இரக்காரமாக வந்துடலாம், சில நேரங்களில் ஒரு தமாஷ் மாதிரி. அப்ப அன்னை ஆயிஷாவும் அன்னை ஹப்சாவும் ஒரு இடத்துல சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் கூட்டாளி. சரியா? இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம், ஜெயின ரவி எல்லாம் அவங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் அப்பாவி சஃபியா ரவி எல்லாம் மாதிரி, ஜுவேரியா மாதிரி இவங்க ஒரு பக்கம். அன்னை ஆயிஷாவும் ஹப்சாவும் எப்ப பார்த்தாலும் சில நேரங்களில் என்ன சொல்றதுன்னு சொன்னா, யகூதி மகதானே, எப்படி யார, எப்படி யகூதி மகள் தானே அப்படின்னு சொல்றது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனா அன்னை சஃபியா அழுதுகிட்டிருக்கிறாங்க, அன்னை சஃபியா அழுது கொண்டிருக்கிறாங்க. எங்க அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, எதுக்கோ அழுகுறாங்க நமக்கு என்ன அப்படியா இருக்கிறது கேட்கிறாங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாருங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் என்னை யகூதியுடைய மகன் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நீ சொல் சஃபியா, நீ சொல் அவர்களிடத்தில் உனக்கு இருக்கிற சிறப்பு எப்படி அவர்களுக்கு கிடைக்கும் என்று. நீ ஒரு யகூதியுடைய மகராணி, உன்னுடைய தந்தை ஒரு நபி, உன்னுடைய சாச்சா ஒரு நபி, உன்னுடைய கணவன் ஒரு நபி என்று சொல் அவர்களிடத்தில். ஏன் எல்லாம் படிக்கணும், ரஹீம் படிக்கணும். சரியா? எப்படி இவங்கள் யாருடைய பரம்பரை என்றால், ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரை. யாரு? ரசூல் சொன்னாலும் ஒரு பெண்ணை விரும்பி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து உன்னை உரிமை இட்டுறேன், நீ இஸ்லாத்துக்கு வந்துருந்தா சும்மாவா இருக்கு. ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அப்படியே நேரடியான வம்சத்திலே வந்தவர்கள். அப்ப ஹாரூன் நபி அவங்களுடைய தம்பி யாரு? யாருங்க? இப்படி யோசிக்கிறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க யாரு? ஊலுல் அஸ்ம் நபிமார்களிலே ஒருவர். அப்ப உங்க அத்தாவும் ஒரு நபி, உங்க சாச்சா அவங்களும் ஒரு நபி, இப்ப உங்க கணவர் அவங்களும் ஒரு நபி. இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும் போய் சொல்லுவீங்க? இப்ப பாருங்க இந்த நேரத்தில் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க பாருங்க. அப்ப அந்த நேரத்திலே ஜைனபு சொன்ன வார்த்தையின் வீரியம், சொன்ன விதம், அதற்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சும்மா வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கும்போது தமாஷ். நம்மள பல பேருக்கு இதை புரிய மாட்டாங்க. எப்போதும் ஒரே ட்ரீட்மெண்ட், பெரம்ப எடுத்து அடி நாலு சார், என்ன இல்லைன்னா அதோட ஒரு மாசம் வீட்டை கட்டு, அல்லது மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு ஒரு மாசமா இருப்பார், பேசவே மாட்டார். இப்ப இருந்து போன வரும், அஸ்ஸலாமு அலைக்கும், சாப்பிட வரீங்களா, வரமாட்டேன், வை முடிஞ்சு. என்ன இப்படியே ஒரு எதற்கெடுத்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அணுகுமுறையை பாருங்கள். ஒவ்வொரு சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு நேரத்தில் பாருங்க, இதே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பிரச்சனை தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. நம்ம அம்மா இவங்களும் ரொம்ப கோபமா இருந்ததா, கோபம் வந்துருச்சு. போதும் போதும் போங்க உங்களுக்கு சஃபியாவே அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொன்னவங்க சும்மா சொல்லல, கொஞ்சம் கைய வேற காட்டி சொல்லிட்டாங்க. என்ன குலமா இருக்கிறாங்க வேற சொல்லிவிட்டாங்க. முதல் வார்த்தையை சொல்லியிருந்தா கூட அது ஒரு விஷயம், புரியுதா? நம்ம சொல்லுவாங்க நெட்டையன் குட்டையன் புள்ளச்சின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி அப்படின்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும் பேசாம இருந்தாங்க. எப்போது இந்த இஷாராவை செய்தார்களோ உடனே சொன்னாங்க, ஆயிஷா நீ பேசின இந்த பேச்சை கடல்ல கொண்டு போய் கரைச்சா கடலே அசுத்தமா இருக்கும். ஆயிஷான்னு கண்டிச்சாங்க. அப்படி சமய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, சூழ்நிலைகள் இருக்கின்றன. அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறார்கள். இன்னும் சில நிகழ்வுகளை பாருங்கள். அதாவது குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படுகிற சூழ்நிலைகள், ஏன்னா அந்த குடும்ப வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியும் அமைதியும் ஒரு பரஸ்பர அன்பும் இருந்தால்தான் அது ஒரு குடும்ப வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேச்சு கொஞ்சம் அதிகமா போச்சு, பேச்சு கொஞ்சம். இன்னைக்கு சில பேர் எப்படின்னு சொன்னா, நம்மளை எதிர்த்து மனைவி பேசவே கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. என்ன சொல்றது, புரியுதா இல்லையா? அதாவது மனைவிங்கிறவங்க கட்டுப்பட்டு இருக்கணும். சில பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன நீங்க எங்களுக்கே சொல்லிட்டு இருக்கீங்க, பின்னாடி ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு, அவங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா அவங்களுக்கும் வரும். சில பேருடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, நம்ம எது சொன்னாலும் அவங்க செய்ய வேண்டியதுதான், அவங்களுக்குன்னு தனியா விருப்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு சில ஆண்களுடைய எதிர்பார்ப்பு. அவங்களுக்கு நான் சொல்ற அறிவுரை என்னன்னு சொன்னா, பேசாம நீங்க மனித மனைவியை கட்டுறதுக்கு பதிலா ஒரு ரோபோட் மனைவியை கட்டிடலாம். என்ன டாக்டர் ஜி, சரியா இல்லையா? எதுக்கு ஒரு மனித இனத்தில் உள்ள ஒரு பெண்ணை எடுத்தா அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்குமா இல்லையா, உணர்வுகள் இருக்குமா இல்லையா? உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரோபோட்டை செஞ்சு வச்சுக்கலாம். சமையல் ஆக்குறதுல இருந்து துவைக்கிறதுல இருந்து வேலைகளை செய்யற வரைக்கும். இப்ப சில பேருடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்கும், ஆனால் இந்த எதிர்பார்ப்பு சரியல்ல. அவங்களுக்கு சில உணர்வுகள், அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு மார்க்கம் ஒரு அளவு கொடுத்திருக்கிறது, ஒரு வரைமுறை கொடுத்திருக்கிறது. எந்தெந்த விஷயத்துல கணவரிடத்துல நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கைகளை பேசலாம், வைக்கலாம், அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்லலாம், இதெல்லாம் ஒரு தனி சயின்ஸ், புரியுதுங்களா? எந்த விஷயங்கள்ல நீங்க அவங்க சொல்றதுக்கு அப்படியே கட்டுப்படணும், இதெல்லாம் இருக்கு. இப்ப இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சத்தமும் கொஞ்சம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு வர இப்படி. அந்த நேரத்தில் யார் உள்ளார வர்றா, யார் உள்ளார வர்றா? அன்னை ஆயிஷாவுடைய அத்தா உள்ளார வர்றாங்க, அன்னை ஆயிஷாவுடைய மாமனார் உள்ளார வர்றாங்க. இந்த காலத்து மாமனார் இருந்தா, ஏய் மர்மோன இதுதான் கட்டி கொடுத்தனா என் பொண்ணை நீ ஏசுறதுக்கும் திட்டுறதுக்கும் மாமாவளை நீ கிளம்பி அப்படின்றாங்க. இங்க என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆயிஷாவை கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரின் மீது உனது சப்தத்தை உயர்த்துகிறாயா, இதாமேரி அப்படின்னு கண்டிக்கிறாங்க. டக்குனு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோட இணக்கமா போயிட்டாங்க, போய் மேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணக்கமாய் பேசிட்டு இருக்கும் பொழுது திரும்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உள்ளே வருகிறார்கள். சொல்கிறார்கள், உங்களது தண்டையில் என்னை நுழைத்துக் கொண்டது போன்று உங்களுடைய இணக்கத்திலும் என்னை நுழைத்துக் கொள்ளுங்கள். அப்ப எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல அந்த நிலைமையை சமாளிக்கிறார்கள், அதாவது தனது இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், நீங்க வீட்டுல தனியா இருக்கும் போது உங்க மனைவி இடத்துல என்ன வேணாலும் சண்டை போடுங்க அப்படி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா ஏதாவது பேசுங்க. யாராவது வீட்டுல இருந்து வெளியில ஒருத்தர் உள்ளார வராருன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி ஒரு ஜோடி இருக்குமா, அன்புலையும் பாசத்துலையும் பரஸ்பரத்திலையும் அந்த மாதிரி மாறிடும். இல்ல பிரச்சனை, சரியா? கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த வகுப்புடைய முக்கியத்துவத்தையும் இன்றைய நமது சகோதர சகோதரிகள் அனுபவித்து வருகிற சில சூழ்நிலைகளும் அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்ற சில படிப்பினை நிறைந்த சம்பவங்களையும் நாம் பார்ப்போம். குறிப்பாக இந்த வகுப்பில் பெரும்பகுதி இன்ஷா அல்லாஹ் நமக்காக, அதாவது ஆண்களாகிய நமக்காக, நாம் முதலில் சரியானால்தான் நமது மனைவிமார்களை சரிப்படுத்துவது, அவர்களை சீர்படுத்துவது ஏதுவானதாக இலகுவானதாக இருக்கும். ஆகவே நமக்கு தேவையான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிறகு மனைவிமார்கள் தங்களது கணவன்மார்களிடத்திலே கடைபிடிக்க வேண்டிய சில நடைமுறையான ஒழுக்கங்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதாவது வெறும் ஹதீஸுகளை சொல்வது மட்டுமல்ல இந்த வகுப்பு, புரியுதுங்களா? அந்த ஹதீஸுகளிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கருத்துகள், அந்த படிப்பினைகள், பாடங்கள் எதை நாம் வாழ்க்கையிலே அப்ளை செய்ய வேண்டுமா, இந்த நிம்மதியான குடும்ப வாழ்க்கைக்கு, ஒரு பரஸ்பர அன்பு நிறைந்த குடும்ப வாழ்க்கைக்கு நாம் என்னென்ன விஷயங்களை குணமாக கொள்ள வேண்டும், எதை எதை சொல்ல வேண்டும், எதை எதை பேச வேண்டும், இதை செய்தால்தான் அந்த நாம் தேடுகிற அந்த நிம்மதியை, பரஸ்பர அன்பை நாம் அடைய முடியும். அது ஒரு உணரப்படுகிற ஒரு குடும்ப வாழ்க்கையாக அமையும் இன்ஷா அல்லாஹ். சில குறிப்புகளாக சொல்லிக் கொண்டு வருவோம், முடிஞ்சா மனசுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க, முடிஞ்சா உங்களுடைய பேப்பர்களையும் பதிவு செய்து கொள்ளுங்கள், நல்லது இன்ஷா அல்லாஹ். மனசுல பதிவு செய்யறது ரொம்ப நல்லது, தேவை என்றால் நோட்ல கூட பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு ஆணை பொறுத்தவரை அந்த ஆணை அல்லாஹ் தஆலா எப்படி குறிப்பிடுகிறான் என்றால், அர்ரிஜாலு கவ்வாமூன அலல் நிசா, ஆண் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு அதிகமானவர்கள் என்ன அர்த்தத்தை விளங்கிக் கொள்கிறார்கள் என்றால், ஆண் என்பவன் அடட்டக்கூடியவன், மிரட்டக்கூடியவன், எப்போதும் ரூல் கமாண்டிங், இதுதான் போல இருக்கு அர்த்தம் என்று தங்களது மனைவிமார்களிடத்திலே ஒரு டிக்டேட்டர், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ராணுவத்தினுடைய தளபதி தன்னுடைய தனக்கு கீழ் உள்ள ராணுவ வீரர்களை எப்படி வழிநடத்துவாரோ அப்படி வழிநடத்துகிறார்கள். கெட்ட குரான் இருப்பார் அர்மிஜால பௌவாமுனா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் நல்லா சொல்லியிருக்கா, ஆண்கள் பெண்களை விட ஆண்களுக்கு சிறப்பு இருக்கு நல்லா சொல்லியிருக்கான் பத்தியா அப்படின்னு குரான் எடுத்துக்காட்டுவாங்க. என் அன்பு சகோதரர்களே, இப்படி அதட்டுவதற்கும் மிரட்டுவதற்கும் பயமுறுத்துவதற்கும் சொல்லப்பட்ட வசனம் அல்ல இது. இதனுடைய சுக்கம், இதனுடைய அடிப்படை என்னவென்றால், ஆணாகிய நீ உன் பெண்ணுக்கு, உன் மனைவிக்கு தேவையான வசதிகளை செய்து தருபவராக இருக்க வேண்டும். புரியுதா? கொடுங்க, அவங்க கொஞ்சம் அண்டை விட்டா இருக்கு கவனிச்சுட்டு. அப்ப முதல் விஷயம் என்னவென்றால், என் மனைவிக்கு தேவையான வேலைகளை, அதாவது வசதிகளை செய்து தருவது. வெறும் அலட்டுவது மிரட்டுவது மட்டுமல்ல, முடிங்கள். அதுக்கு ஏழு கடல் தாண்டி போய் ஏதாச்சும் கொண்டு வாங்க கொண்டு வர முடியுமா? எது நம்முடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்கிறதோ அதில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் நமக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்கள் ராகத்தாக இருப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருவது. கொஞ்சம் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருந்தால் தங்களது செருப்பை தானே தைத்துக் கொள்வார்கள், தங்களது ஆடை ஏதாவது கிழித்திருந்தால் அதை தானே தைத்துக் கொள்வார்கள். வீட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி இருக்கிறார்கள், சுத்தம் செய்திருக்கிறார்கள், மனைவிமார்களோடு வீட்டு வேலையில ஈடுபட்டு இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், இப்படி இருந்திருந்தால், இப்படி இருந்திருக்கிற இந்த நிலைமையிலே அதானுடைய சப்தம் கேட்டுவிட்டால் எங்களை அறியாதவரை போன்று எழுந்து சென்று விடுவார்கள். எதுவரைக்கும் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய அழைப்பு பள்ளியில் வருகிற வரை, பள்ளியில் அல்லாஹ்வுக்கு என்ற அழைப்பு வந்தவுடன் அப்படியே எழுந்து சென்று கொண்டே இருப்பார்கள். புரிகிறதா? அப்ப நம்மால் முடிந்த அளவு நம்முடைய குடும்பத்தில் அவர்களுடைய ராகத்தை, அவர்களுக்கு என்ன அதாவது தேவையோ, எது அவர்களுக்கு சுகம் அளிக்குமோ, எது அவர்களுக்கு வசதியை ஏற்படுத்துமோ அதை நிறைவேற்றுவதில் நமது கவனம் இருக்க வேண்டும். எனக்கு தெரியாது காசு கொடுத்தனா, என் உண்டு என் வேலை உண்டு என்று குடும்ப நன்மைகளை புறக்கணித்தவனாக ஒரு கணவன் இருக்கக்கூடாது. அது அந்த கணவன் குடும்பத்திலே அக்கறை இல்லாதவனாக, பொறுப்பு இல்லாதவனாக இருக்கிறான் என்பதை மனைவியுடைய உள்ளத்திலே பதிய வைத்துவிடும். அதற்கு பிறகு அந்த மனைவி அந்த கணவனை நேசிக்கும். இந்த என்னுடைய இந்த கணவனுக்கு குடும்பத்தில் அக்கறை இல்லை, பொறுப்பு கிடையாது, இவனுடைய சிந்தனை எல்லாம் வேற வேறதான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மார்க்கமே நம்முடைய வாழ்க்கையாக நோக்கமாக இருந்தாலும் கூட பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய குடும்ப தேவைகளில் ஈடுபடுவதுதான் அவர்களை இயற்கையாக, அவர்களை இயற்கையாக நம் பக்கம் இழுக்குமே தவிர, நம் மீது அன்பை ஏற்படுத்துமே தவிர, நம் மீது ஒரு மரியாதை ஏற்படுத்துமே தவிர, நாம் ரொம்ப தக்குவால உயர்ந்திருக்கிறோம், ரொம்ப இபாதத்தில் உயர்ந்திருக்கிறோம், அதனால மற்றவங்கெல்லாம் நம்மளை மதிக்கிற மாதிரி நம்ம மனைவியை நம்மளை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு எதிர்பார்த்தா அது முடியாது. எப்படி முடியுமா? அப்படி முடிந்திருக்குமே ஆனால் அது யாருக்கும் இருந்திருக்கும்? ரசூலுல்லா இஸ்லாத்துலம் அவர்களுக்கு முடிந்திருக்கும். ஆனால் ரசூல் சுல்லாத்துலம் வாழ்க்கையில் நடைமுறையாக செய்து காட்டுகிறார்கள், தன்னுடைய மனைவிமார்களுக்கு அவர்கள் உதவி ஒத்தாசைகள், அவர்களுடைய குடும்ப தேவைகளில் அவர்கள் ஈடுபட்டதிலிருந்து. பல சூழ்நிலைகளிலே ஆண்கள் செய்கிற தவறு என்னவென்றால், இரண்டாவது பாயிண்ட், உடனுக்குடனே அப்படியே நேரடியாக தன் மனைவியிடத்திலே காணப்படுகிற குறைகளை, ஆடையிலேயோ உணவிலேயோ பேச்சிலேயோ, அதை உடனுக்குடனே அப்படியே நேரடியாக உள்ளத்தை காயப்படுத்தும் விதமாக வெளிப்படுத்தி விடுவது, இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் என்ன விரும்புகிறோம்? நம்மிடத்தில் ஒரு குறை இருந்தால் நமது மனைவி நம்மை எப்படி அணுக வேண்டும், எப்படி நம்மை திருத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், அப்படித்தான் நாமும் நமது மனைவிமார்களிடத்திலே அணுக வேண்டும். புரிகிறதா? அவர்களிடத்திலே குறைகள் உடையிலேயோ, அல்லது அவர்களுடைய வீட்டு பராமரிப்பிலேயோ, அல்லது அவர்கள் உணவு தயாரிப்பதிலே இருக்குமே ஆனால் அதை எப்படி அழகிய முறையில், அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தாத முறையிலே சொல்ல வேண்டுமோ அந்த முறையிலே சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு, போய் போய் டிரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிய, டிரெஸ் இதெல்லாம் ஒரு கலர் வாங்கிட்டு வந்திருக்கியா, உனக்கு ஏதாவது டேஸ்ட் இருக்கா, உனக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா, காசு போய் இப்படி கறியாக்கி வச்சிருக்கிறிய, என்னத்தை சமைச்சு வச்சிருக்கிற நீனு, உங்க அம்மா இது கூட உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீ என்னதான் வந்து நடந்துக்குங்க, அதாவது இப்படி செய்யும் போது அந்த கணவன் தன்னைத்தானே அங்கே தனது மனைவியின் பார்வையில வீழ்த்திக் கொள்கிறான். அதாவது மனைவி ரொம்ப மதிக்கக்கூடியவளாக, ரொம்ப பண்பட்டவளாக இருந்தாலும் உங்களுக்கு பணிந்து நடந்தாலும் உங்களுக்கு மத்தியில ஒரு இலக்கமா நடந்தாலும் கல்விலே பாசம், கல்விலே இடம் பிடிப்பது, என்ன சொல்லுவாங்க, உள்ளத்திலே இடம் பிடிப்பது. அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னங்க அடங்கி போயிடுவாங்க, என்ன செய்ய, கட்டி கொடுத்தாச்சு, வேற எங்க போறது, அப்படி என்று இருந்து விடலாம். அதை பற்றி நாம் இங்கே பேசவில்லை. நாம் இங்கே பேசுவது எதை பற்றி, அவருடைய கல்வியில நீங்கள் இடம் பிடிக்க, உங்களது கல்வியில அவர் இடம் பிடிக்க, அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எப்படி அந்த குறைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ அந்த ஒரு கண்ணியமாக அவர்களை நல்லத சாப்பாடு இருந்துச்சு, இதுல இன்னும் கொஞ்சம் சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. இந்த கலர் நல்லாதான் இருக்குது, ஆனா அந்த கலர் உனக்கு இதை விட ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். புரியுதா? இந்த மாதிரியான ஒரு வாசகங்களை சொல்லும் பொழுது அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறீங்க. கடைசியில ரெண்டையும் பார்த்தா ஒண்ணுதான், ஆனா சொல்லப்படுகிற விதம் அதுல அங்கே உள்ளங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. இரண்டாவது சொல்லும் பொழுது, கணவன் நம்மை அதாவது புரிஞ்சிருக்கிறாரு, பார்த்திருக்கிறாரு, நம்மை வந்து அவர் நேசிக்கிறாரு, நமக்கு எது ரொம்ப சிறப்பு அதை அவர் விரும்புகிறார் என்ற உணர்வை ஏற்படுத்தும். முதல் வார்த்தை எதை ஏற்படுத்தும்னா, இவனுக்கு வேற வேலையே இல்லை, எதை எடுத்தாலும் குறை சொல்லிட்டு, எப்படி சொல்ல மாட்டாங்க, வாயால வாயால சொல்ல மாட்டாங்க, உள்ளத்துல என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, வேலையே இல்லை, நீங்க எதை வாங்கிட்டு வந்தாலும் சரி குறை சொல்லுது, எதை சமைச்சு வச்சாலும் குறை சொல்லுது. அதுல சில பேர் எப்படி தெரியுமா, இவங்களை உங்களுக்கு என்ன, இங்க ஹோட்டல் ஹோட்டலா போய் சாப்பிட்டுருவீங்க, விருந்து விருந்தா போய் சாப்பிட்டு டேஸ்ட் டேஸ்டா சாப்பிட்டு வந்திருப்பீங்க, நாங்க சமைச்சு வச்சா உங்களுக்கு நல்லாவா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாயால சொல்லிடுவாங்க, அல்லது சில பேர் மனசுல சொல்லிப்பாங்க. மூன்றாவது ஒரு குறிப்பு என்னவென்றால், இது சாத்தியமான அளவு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அன்பு செய்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் பரஸ்பர நேசம் செய்து கொள்ளுங்கள், அப்போதான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும். நீங்கள் இந்த பரஸ்பர அன்பு ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதை நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கரெக்டா செய்வோம், ஆனா மனைவியை ஏனோ மறந்துவோம். எப்படி, புரியுதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு ஆர்வம் கொண்டு விட்டார்கள், அன்பளிப்பு கொடுத்துக் கொள்ளுங்கள், நேசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று. அப்ப அந்த அடிப்படையிலே நீங்கள் பார்த்தால், நாம் நேசத்தை சம்பாதிப்பதற்கு மிகவும் தகுதியானவர். எப்படி, நாம் நமது அன்பை சம்பாதிப்பதற்கு மிகவும் அதாவது உரிமையானவர். நமது தாய் தந்தைக்கு பிறகு வேற யார் இருக்கிறாங்க, நமக்கு பிள்ளைகளை பெற்றுத் தரக்கூடிய, நம்மோடு இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்முடைய மனைவியை விட வேறு யாராக இருக்க முடியும்? உண்மையிலேயே பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப சிறந்த நண்பன் என்றால் மனைவிமார்கள் தான். புரியுதா? வெளியிலேயும் இருக்கலாம், சிறந்த நண்பர்கள் இருக்கலாம். ஒரு மனைவி தனது கணவனுக்கு அப்படி ஆகிவிட வேண்டும், ஒரு கணவன் தனது மனைவிக்கு அப்படி ஆகிவிட வேண்டும், அப்பதான் பிரச்சனைகளை சால்வ் செய்ய முடியும். அன்னை உம்மு ஸலமா மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்படி நெருக்கமாக பழகினார்கள். ரசூலுடைய துன்பங்களை துயரங்களை உணர்ந்து அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை சொல்லணுமோ சொல்லிடுவாங்க. மிக கஷ்டமான நேரம், மற்ற மனைவிமார்கள் என்ன செய்யறதுன்னு புரியாம இருந்த நேரம், அன்னை உம்மு ஸலமாவுடைய முதிர்ச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்திலே உதவியதா இல்லையா, உதவியதா இல்லையா? யாரும் சூழ்நிலை இதுக்கு போய் என்ன கவலை பத்திக்கு, நீங்க மொட்டை அடிச்சுக்குங்க, நீங்க குர்பானி கொடுத்துருங்க, பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னமும் ஒரு பெரிய தலையில் தூக்கி வைத்திருந்த மலையை கீழே இறக்கி வைத்த மாதிரி போயிருச்சு. 1400 சஹாபாக்கள் ஒருத்தர் கூட இன்க்ளூடிங் அபூபக்கர் உமர் எல்லாரும் அபூபக்கர் செஞ்சிருப்பாங்க, ஆனா மத்தவங்களை பார்த்துட்டு அவங்களும் பேசாம இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஒரு சஹாபி கூட அடுத்த முன் வர மாட்டேங்கிறாரே, மொட்டை அடிக்க மாட்டேங்கிறாரு ரசூல் சந்தாலே, சில மொட்டை அடிச்சாங்களா இல்லையா, அறுத்தாங்களா இல்லையா, எல்லா சஹாபாக்களும் செஞ்சுட்டாங்க பாருங்க. அப்ப இந்த அன்பளிப்பு கொடுத்துக் கொள்வது என்பது அது ஒரு முகப்பத்தை ஏற்படுத்துவதற்கு, ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு சிறந்த வழி. அதுபோன்று ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர கணவன்மார்கள் மட்டம் தட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? எப்படி இருக்கணும், ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மட்டம் தட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அது எப்படி? மனைவிமார்கள் ஏதாவது வந்து ஆசையா பேசுவாங்க, பேசும்போது எனக்கு என்னன்னு கண்டுக்காம வேற பக்கம் பார்த்துட்டு இருப்பாரு, வேற வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன? இத போய் ஒரு பெரிய மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க, நீ சப்ப மேட்டர் இது, சும்மா இத போய் பேசுறிய அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஆர்வமா பேசுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரே அடி அப்படியே கூணி குறுகி போய் அளவு மலர்ந்திருந்த முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போயிடும். அவ்வளவுதான். இப்படி ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் அவங்களுடைய மனது அப்படியே காயப்பட காயப்பட இவர்கிட்ட போய் எதை பேசி நம்ம பரிமாறிக்கிறது. பெரும்பாலான வீடுகளில் நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய வீடுகளை, முஸ்லிம்களுடைய கண்ணியங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல திருமணமான பெண்கள் அந்நிய ஆண்களோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அதிலே அவர்கள் வெகு தூரம் சென்று குடும்ப கண்ணியத்தை பாழ்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு அவர்கள் தள்ளப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்களுடைய கணவன்மார்கள் அந்த பெண்களிடத்திலே பேசாமல் இருந்தது, மனம் விட்டு அவர்களிடத்திலே உரையாடாமல், அவர்களிடத்திலே அவர்களை ஊக்குவிக்காமல், அவர்களிடத்திலே இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்த காரணத்தால் அதற்கு எங்கிருந்தாவது ஒரு சைத்தானின் ஒரு போனிலேயோ அல்லது நேரடியாக சந்திக்கும் போதோ ஒரு சின்ன வடிகாலை அவர்கள் காணும் பொழுது அவ்வளவுதான், அந்த பேச்சு நாளடைவில் அப்படியே எல்லா இன்ப துன்பங்களை பரிமாறி 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 கடைசியிலே வேறு விதமான ஒழுங்கீனங்கள் எல்லாம் அங்கே நடக்கின்ற அளவுக்கு சமுதாயத்தில் அவலங்களை நாம் பார்க்கிறோம். இந்த அவலங்களின் இறுதியாக எதனால் உருவானது என்று பார்க்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட் என்ன? இவர்களுடைய கணவன்மார்களிடத்திலே இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்குண்டான அன்பு பரிமாற்றமோ கலந்துரையாடலோ அல்லது உணர்வுகளை புரிந்து கொள்ளும் விதமோ இல்லை. பெரும்பாலான இடங்கள், அதாவது நல்லவர்களாக இருந்தவர்கள் ஏன் இப்படி கெட்டுப்போனார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த குறைகள் நமக்கு காண கிடைக்கின்றன. அடுத்த செய்தி என்னவென்றால், ஆண்களை பொறுத்தவரை அவர்களுடைய உடலில் இயற்கையாகவே அல்லாஹு தஆலா ஒரு வலிமையை, ஒரு உறுதியை படைத்திருக்கிறான். பெண்களை பொறுத்தவரை அவர்கள் பலவீனமானவர்கள், உடல் வாகிலே அவர்களிடத்திலே பலவீனம் இருக்கும். குறிப்பாக பெண்களுடைய அந்த மாதத்திலே தொழுகை இல்லாத நேரங்கள், அதுபோன்று குழந்தை பிறந்து பிரசவத்திலே இருக்கின்ற இந்த நேரங்கள், இந்த நேரங்களில் ஆண்களானவர்கள் தங்கள் மனைவிமார்களின் மனநிலைகளை கண்டிப்பாக அனுசரித்து நடக்க வேண்டும். அந்த நேரங்களில் அவர்களால் மற்ற நேரங்களில் இருந்தது போன்று உற்சாகமாக முகமலர்ச்சியோடு அல்லது வீட்டு வேலைகளில் அதிக ஈடுபாட்டோடு இருக்க முடியாது. அந்த நேரங்களை அனுசரிக்காதவர்கள், புரியாதவர்கள், என்ன நீனு இந்த மாதிரி செஞ்சுட்ட, அந்த மாதிரி செஞ்சுட்ட, இதையே செஞ்சு வைக்கல, அதையே செய்யல என்பதாக கடுகெடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் அந்த நிலையில் இருக்கிறார்கள் என சில நேரத்தில் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள். அந்த பலவீனங்களை புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அவர்கள் அதை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளவில்லை என்றால் அப்போது பிரச்சனை ஏற்படும். என்ன பிரச்சனை ஏற்படும்? நோய் நேரமா இருக்குது, அது போன்ற இந்த மாதிரியான நேரமா இருக்குது. நம்முடைய பலவீனங்கள் எதையுமே இவர் புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாரு. எப்போதும் மிஷின் மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்கணும், பேனா சுத்தி போட்டா சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு என்பதாக ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால், இதெல்லாம் கணவனை பற்றிய ஒரு தப்பான எண்ணங்களை, உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவன் என்ற எண்ணங்களை மனைவிமார்களிடத்திலே ஏற்படுத்திவிடும். சரியா? அதுபோன்று வீட்டுக்கு வெளியிலே நம்முடைய உலக வேலைகளின் தேவைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய குடும்பத்திற்கு வரும்போது அவர்களை பற்றிய அக்கறை உள்ளவர்களாக, அவர்களை பற்றிய சிந்தனை உள்ளவர்களாக, அவர்களின் மீது பாசத்தை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வெளியிலேயும் ஆபீஸ், வீட்டுக்குள்ளாரையும் ஆபீஸ் என்று மாறிவிடக்கூடாது. புரியுதுங்களா? வீட்டுக்கு வெளியில் வரை உங்களுடைய உலக சுமைகளில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதில் நீங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். இதெல்லாம் யாருக்காக சிரமப்பட்டீங்க? யாருக்காக? உங்களுக்காகவும் உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. இப்ப வீட்டுக்குள்ளார நீங்க வந்துட்டீங்க, இப்ப உங்களுடைய மனைவியின் மகிழ்ச்சியும் உங்களின் பிள்ளைகளின் மகிழ்ச்சியும் எதை கொண்டிருக்கிறது? நீங்க அவங்களிடத்துல பேசுவதை கொண்டிருக்கிறது, அந்த பிள்ளைகளிடத்துல நீங்கள் விளையாடுவதை கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு நீங்கள் அவர்களை நீங்கள் சிரிப்பூட்டுவது கொண்டிருக்கிறது, அவர்களோடு நீங்கள் பழகுவதை கொண்டிருக்கிறது. ஆனா வீட்டுக்கு உள்ளார வந்ததுக்கு பிறகோ, அதுவும் இந்த காலத்தில் இந்த லேப்டாப் வந்துச்சோ இல்லையோ, பாதி முசிபத்து அதுல வந்துருச்சு. என்ன வீட்டுக்கு வெளியிலையும் ஏன்னா பல தீமைகளை அல்லது பல தவறுகளை நம்மளும் வாழ்க்கையில உணர்வோமா இல்லையா? வேலை அதிகமா இருக்கு, என்ன செய்யறது? இங்கேயும் பாதி வேலை, இங்க அடுத்து இனிமே இருக்க முடியாது ஆபீஸ்ல இந்த நிலைமை வந்த உடனே, வீட்டுக்கு போன உடனே. சரி, அப்படியே நிர்பந்தம் ஏற்பட்டாலும் கூட அவர்களோடு அன்பையும் பரஸ்பர அந்த உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ள வேண்டிய அளவு அதை செய்துவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சா அது ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனா என்ன செய்யறது இல்ல, வீட்டுக்கு அத்தா எப்ப வருவாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பிள்ளைங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கதவை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே பிள்ளைங்க எல்லாம் ஏ யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லாம் தள்ளிப்போம், என்ன எல்லாம் சாப்பிட்டியா படிச்சியா போய் தூங்குப்போம், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா அந்த புள்ள என்ன செய்யும்? சின்ன புள்ள அம்மாக்காரங்க பாப்பாங்க, இவ்வளவு நேரம் புள்ள அப்பா எப்ப வரும் அத்தா எப்ப வரும் எப்ப வரும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, பார் வந்த உடனேயே அந்த புள்ள பாசமா ஓடி வருது. அது தூக்குறத விட்டுப்பிட்டு அதை கொஞ்சத விட்டுப்பிட்டு தள்ளிப்போ பேசா போய் தூங்கு, சாப்பிட்டியா இல்லையா ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா போய் தூங்குன்னு தள்ளி விட்டுறாரு இவரா அப்படின்னு ஒரு மனசுல குத்திருக்க ஒரு சாப்பு குத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி குத்த 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 கடைசியில நம்மை பற்றி உணர்வு இல்லாதவன் என்ன ரிசல்ட் போட்டு வச்சிருப்பாங்க ரிமார்க் கடைசியில, இவனுக்கா இவருக்கா உணர்வே இருக்காதுங்க, இவருக்கா புள்ள பாசமே இருக்காதுங்க, இவருக்கா குடும்பத்தாரர்களுடைய அக்கறையே இருக்காதுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் போட்டு பிளஸ் பிளஸ் போட்டு இசிக்வாலிட்டி இவர் யாரு இவர் இப்படின்னு ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்கம்மா. தேவையாது தேவையாது. அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யணும்? பெரும்பாலான இடங்களை இதை பார்க்கலாம். பையன் பெருசாகிட்டான், இப்ப இவர் சொல்வாரு அவனுக்கு என் மேல பாசமே இல்லை, ஏன் பாசம் இல்ல? அவன் சின்னவனா இருக்கும் பொழுது உனக்கு அவன் மேல பாசம் இல்ல, அதனால அவன் பெரியவனானதுக்கு பிறகு அவனுக்கு உன் மேல பாசம் இல்லை. எப்படி அவன் சின்னவனா இருந்து நீ அவனை பாசமா வளர்க்கணும்னு அவன் அவன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்துல நீ அவனை அகட்டிக்கிட்டே இருந்த, மிரட்டிக்கிட்டே இருந்த, ஒதுக்கிக்கிட்டே இருந்த. இப்ப நீ முதிர்ந்து அவனுடைய தேவை உனக்கு தேவை என்ற சூழ்நிலை வந்தவுடனே அவன் என்ன செய்வான்? நீ எதை அவனுக்கு காட்டினாயோ அதையே அவன் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவான். சரியா? நம்ம குழந்தைய பாசத்தையும் அந்த உணர்வுகளையும் ஊட்டி வளர்த்துட்டோம்னு சொன்னா, அதாவது நூத்துல யாவது ஒருத்தன் இருக்கலாம் அல்லது 0.0 ஒருத்தன் இருக்கலாம், அவனுடைய கெட்ட நண்பர்களால் அவனுடைய குணங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் பாசத்தோடு அந்த ஒரு நேசத்தை எல்லாம் முழுமையாக காட்டி வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை நிச்சயமாக தனது தந்தை தாயிடத்தில் ஒரு பரிவுள்ளவனாகத்தான் இருப்பான். என்ன டாக்டர்? சரியா இல்லையா? அப்ப அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டினார்கள் என்று. பாத்திமாவுடைய பாசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு என்று தெரியும் உங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பாசத்தை காட்டினார்கள். எப்ப அந்த மகள் கல்யாணம் பண்ணி அதற்கு அழிக்கு வீட்டுக்கு அனுப்பப்பட்டதுக்கு பிறகு கூட அப்போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசம் குறையவில்லை. என்ன செய்வார்கள்? பாத்திமா வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு போய் கதவு வரைக்கும் போய் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நெத்தியில முத்தம் கொடுத்து கையில முத்தம் கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. இப்ப இந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது பிள்ளைகளிடத்தில் ஈடுபாடுகளை காட்டுகிறார்கள். அப்ப இங்க குறிப்பா சொல்ல வருகிற செய்தி என்னவென்று சொன்னார், வீட்டுக்கு போயிட்டா நீங்க கணவனா மாறிடுங்க, வீட்டுக்கு போயிட்டா நீங்க தந்தையா மாறிடுங்க, அங்கேயும் போய் ஆபீசரா டாக்டரா முஸ்லியா இமாமா ஆபீஸா உட்கார்ந்துக்காதீங்க. ஆனா நிலைமை என்ன ஆகுது? நிலைமை இதுக்கு மாற்றமாக நடக்கின்ற காரணத்தால் அங்கே குடும்பம் உருவாகாமல் வேறு ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. அதே போல சில வியாபாரிகள் எப்ப பார்த்தாலும் காசு காசு பணம் 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 இருக்கிறவங்க, வீட்டுக்கு போயிட்டாலும் எப்ப பார்த்தாலும் ஒரே கொடுக்கல் வாங்கல பத்தி அதை பத்தி இதை பத்தி இதை பத்தி அவங்க முடியும். இவருக்கு காசு தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்க வாழ்க்கையில அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அப்ப இதெல்லாம் மனதில தீய எண்ணங்களை ஏற்படுத்திவிடும். சில நேரங்களில் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். என்ன ஏதாவது பொருள் அவங்க உங்களிடத்துல கேட்டிருப்பாங்க, அதை வாங்கி தர முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்திருப்போம். அவங்க அதை புரிஞ்சுட்டு தாம இருந்திருப்பாங்க. எப்ப நமக்கு கொஞ்சம் வசதி வருகிறதோ அதை அவர்களுக்கு சொல்லாமல் அந்த பொருளை வாங்கி கொண்டு போய் அப்படியே மூடி மறைச்சு கண்ணுக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் திறந்து இந்த பார் அப்படின்னு காட்டுங்க. நான் என்னைக்கோ சொன்னேன் உங்கள்கிட்ட இவ்வளவு ஞாபகம் வச்சிருந்திருக்கீங்களே அப்படின்னு உருகி விடுவார்கள். முடிஞ்சு போச்சு, உருகிட்டான் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம், என்ன சொன்னாலும் கேட்டு போயிடுவான். அவர்கள் ஒரு தேவையை கேட்டு அதை அப்போது நமக்கு நிறைவேற்ற முடியாமல் இருந்திருந்தாலும் கூட நம்மால் நிறைவேற்ற முடியாமல் இருந்திருந்தாலும் கூட அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்பை கொடுக்கும் போது அந்த தேவையை நாம் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் போது அவர்களுடைய அன்பை நாம் சம்பாதிக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி, பெரும்பாலும் இந்த தவறை மனிதர்கள் மக்கள் செய்கிறார்கள். அதாவது இவர் மார்க்கத்திலே ஈடுபாட்டோடு இருப்பார், ஆனால் மனைவி மார்க்கத்திலே ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருப்பார். எனவே இப்ப நாம் வகுப்புக்கு வருகிறோம் என்றால் நமது மனைவிமார்களையும் வகுப்புக்கு அழைத்து வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். வீட்டு வேலை சொல்ற வேலைக்காரங்க சொல்றதுனால நீங்க கோச்சிக்காதீங்க, பொதுவான ஒரு சிந்தனையின் அடிப்படையில் சொல்றேன். அதாவது வீட்டு வேலைக்காரங்க மாதிரி அந்த கிச்சனு வாஷிங் ரூம் இதுலதான் அடைஞ்சு கிடக்கணும், எனக்கு வேலை செய்வதை தவிர அவளுக்கு வேறு வேலை இருக்கக்கூடாது என்ற மனப்பக்குவத்தை மாற்ற வேண்டும். நாமும் கொஞ்சம் உதவி செஞ்சு இன்னைக்கு வகுப்பு இருக்கு, இன்னைக்கு பயான் இருக்கு, இன்னைக்கு இந்த இடத்துல ஜும்மால ஒரு நல்ல ஒரு ஆளும் வர்றாங்க பயான் செய்யறாங்க, அந்த ஜும்மா தொழுகைக்கு பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குது, வா நம்ம போவோம் என்பதாக தனது உணவு மற்ற தேவைகளை சுருக்கிக் கொண்டு அவர்களையும் அழைத்து செல்வதற்கு முயற்சி செய்தால் அப்ப அந்த மனைவியுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் வரும், நம்முடைய கணவன் நம்முடைய மார்க்க பற்றுக்கும் நமக்கு துணையாக இருக்கிறார். பெரும்பாலான மனைவிமார்கள் சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன, இவர் பயானுக்கு போயிடுறாரு எனக்கு பயான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் எப்படி திருந்துறது, நான் எப்படி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, நான் எங்க போய் படிச்சுக்கிறது. ஆகவே இது போன்று மார்க்க வகுப்புகளிலும் மார்க்க பிரச்சாரங்களிலும் ஈடுபடக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் தங்களுடைய மனைவிமார்களையும் அழைத்து சென்று அவர்களையும் அந்த கல்வி வகுப்பிலே கலந்து கொண்டு அவர்களுக்கும் அந்த ஆன்மீக சூழலை ஏற்படுவதற்குண்டான முயற்சி நாம் செய்ய வேண்டும். இதை நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக பார்க்கிறோம். அந்த காலத்தில் அதற்குண்டான சூழலையும் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய சபையிலே பெண்கள் கலந்து கொண்டார்கள். சில நேரங்களில் கலக்க முடியாத ஒரு சூழ்நிலையில பெண்கள் நபி இடத்துல வந்து நேரடியாக சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க நிறைய நேரத்தில் சபைக்கு வர்றோம், பின்னாடி இருந்துடுறோம், நாங்க பல விஷயங்களை உங்களிடத்துல கேட்க முடியல, ஆண்கள் எங்களுக்கு இடையில குறுக்கிடையா இருக்கிறாங்க, எங்களுக்கு இடையில இருக்கிறாங்க, எங்களுக்கு என்று தனியாக நீங்கள் ஒரு நாளை ஒதுக்குங்கள், அந்த நாளிலே நாங்கள் உங்களிடத்தில் எங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கொள்வோம், நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அன்சாரியுடைய வீட்டில் இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் கூடுங்கள் என்று கூறி அவர்களை அழைத்து அவர்களுக்கு என்று தனியாக உபதேசம் செய்தார்கள். அப்ப இந்த மாதிரியான வகுப்புகள் இருக்கின்றனவே, அதுவும் நம்முடைய மனைவிமார்களை பக்குவப்படுத்துவதற்கு, நம் மீது அவர்களுக்கு ஒரு மரியாதை ஒரு மார்க்கத்தில் ஒரு முக்கியத்துவம் உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, இவருக்கு என்னங்க ஒரே ஊரை தான் கவனிச்சுட்டே இருப்பாரு, நம்மை பற்றி கவனிக்கவே மாட்டாரு, நம்முடைய மார்க்க பற்றி நமக்கு என்ன அறிந்திருக்கிறோம் என்பதை பற்றி இவர்களுக்கு இந்த சிந்தனை இருக்காது என்ற ஒரு சூழலை ஏற்பட்டுவிடும். இதுக்கு இன்றைய காலத்தில் இன்னும் நிறைய கொஞ்சம் வசதிகள்லாம் கூட இருக்கு. நீங்க வெளியூர் பயணத்தில் இருக்கிறீங்க, அல்லது தூரமா இருக்கிறீங்க, அல்லது வாகன வசதி இல்லை, அல்லது பலவிதமான நிபந்தனம் இருக்கிறது என்று சொன்னா, இப்ப இந்த MP3 எல்லாம் ரொம்ப நிறைய கிடைக்குது. எல்லா மார்க் அறிஞர்களுடைய MP3 VCD கிடைக்காட்டியும் கூட, அல்லது அது முடியாட்டியும் கூட, அதுக்கு டிவி வாங்கணும் அது வாங்கணும்னு பிரச்சனை இருந்தாலும் கூட MP3 எல்லா செல்போன்லயும் வந்துருச்சு. அந்த MP3 பயான்களை வாங்கி அவர்களுக்கு போட்டு கொடுத்து அதை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் அவர்கள் வேலை செய்து கொண்டே அதை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதன் மூலமாக அவர்களுடைய உள்ளத்திலே இந்த மார்க்க விஷயங்களை கேட்க கேட்க அவர்களுடைய உள்ளம் அப்படியே விசாலமாகிக் கொண்டே செல்லும். சரியா? அடுத்து இந்த கம்யூனிகேஷன், கணவன் மனைவியிடத்திலே பேசும்போது, மனைவி கணவனிடத்திலே பேசும்போது இந்த பேச்சிலே அழைப்பது இருக்கிறது அல்லவா, இதற்கென்று தனியாக ஒரு அமைப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியதை பார்க்கிறோம். தங்களது மனைவிமார்களை அழைக்கும் போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த மனைவியை நேசிக்கிறோம் என்ற உணர்வை கொடுக்கும்படியாக அழைத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸுகளில் இருந்து பார்க்கிறோம். எப்படி? இன்று கூட அந்த பொதுவான பழக்கம் இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கும் போது ஆயிஷா என்று அழைப்பதை விட யா ஆயிஷ் எப்படி அழைப்பார்கள், கடைசியில் உள்ள தாவை எடுத்துட்டு ஆயிஷ் என்று அழைப்பார்கள். இந்த மாதிரி பேரை சுருக்கி அழைப்பது, இது ஒரு பாசத்தை காட்டக்கூடிய ஒரு விதம் இது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி அழைத்து பேசியிருக்கிறார்கள். நம்ம தமிழ்ல என்ன செஞ்சிருக்கிறார், எப்படி நாடு மாடா, எப்படி என்ன செஞ்சிருக்கிறார், என்ன பிள்ளை என்ன செய்யற, ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி. இதெல்லாம் என்ன, ஒரு ஒரு மட்டரகமான ஒரு சாதாரணமான வார்த்தை. இவற்றை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு அவர்களுக்கென்று அவர்களது குடும்பத்தில் அவங்க அம்மா அத்தா ஒரு செல்ல பேரை வச்சு கூப்பிட்டுப்பாங்க பாருங்க, இருக்குமா இருக்காத. ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளைகளை அத்தா அம்மா முழு பேர் சொல்லி எங்க எடுத்து கூப்பிட்டுருக்காங்களா, ரொம்ப குறைவு. பெரும்பாலான வீடுகள்ல ஒரு பேர் வச்சாலும் ஒரு செல்ல பேர் சொல்லி தனது மகனை தனது மகளை அழைப்பது பெற்றோர்களுடைய ஒரு பழக்கம். அது போலவே கணவன் மனைவியை, மனைவி கணவனை அது போன்று ஒரு செல்ல பெயர்களை கொண்டு அழைக்கும் போது அது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பாசத்தை, ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தக்கூடியது. சரியா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வருது. இதை யார் சொல்றாங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். படிச்சு பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியமான சுபஹானல்லாஹ் ரப்பில்லாஹ். இவர்கள் யார், குரானுக்கு விரிவுரையாளர்கள். இதை எங்கிருந்து எடுத்தார்கள், அதனாலதான் ஒரு சஹாபி சொல்றாருன்னு சொன்னா சும்மா நம்ம நினைச்சுக்க கூடாது. நீங்க சில பேர் பேசுற மாதிரி சஹாபி சொல்றதெல்லாம் நம்ம எதுக்கு எடுத்துக்க, அதெல்லாம் எதுக்கு மார்க்கத்தில் பேசுறேன்னு சொல்லி அவர் எங்கிருந்து சொல்லி இருப்பார். நம்ம விட குரானை புரிந்தவர், ஹதீஸை புரிந்தவர், குரானோடு ஹதீஸோடு வாழ்ந்தவர் அவர். இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என் மனைவி எனக்காக அலங்கரித்து அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவதைப் போல நான் என்னை அலங்கரித்து அழகாக அவளுக்கு முன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி? வீட்டுக்கு வெளியில போகும்போது பேண்ட் சட்டை போட்டு, கோட்டை போட்டு, அதை போட்டு, இதை போட்டு எல்லாம் போவாரு. அங்கேருந்து வீட்டுக்கு உள்ளார வந்தவுடனே பொதுவான நிலைமை என்ன, நிலைமையே மாறிப்போயிடும். ஆடு அணிந்திருக்கும் பொழுது ஏற்படுகிற அந்த ஒரு அழகு அல்லது கவர்ச்சி அல்லது ஒரு ஈர்ப்பு இருக்கிறதே, ஆடை இல்லாமல் இருக்கும்போது இருக்குமா? அதனால மனைவிமார்களுக்கும் கணவன் ஆடைகளை அணிந்து அந்த ஒரு ஈடுபாட்டை, அந்த ஒரு அழகை வெளிப்படுத்துவது மிக முக்கியமான ஒன்று. நான் ரொம்ப பேர் இந்த பக்கம் கவனமே போயிருக்காது. பல பேர் நல்ல சட்டை வச்சிருப்பாரு, எதுக்கு பங்கனுக்கு போட்டு போறதுக்கு, இவர் மட்டும் திட்டுவாரு, இவ்வளவு சேலை வாங்கி கொடுத்துருக்கே அதெல்லாம் கட்டாளம் வச்சிருக்கிறிய நீனே, இப்படி இவ்வளவு அது டிரெஸ் வாங்கி கொடுத்துருக்கே இதெல்லாம் நீ போடாம வச்சிருக்கிறிய, வெளியே போகும்போது மட்டும் போட்டுக்கல, உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டும் போட்டுக்கிற என்று சொல்லுவாரு. இவர் மட்டும் என்னவா, எல்லா டிரெஸ், பிசினஸ் டிரெஸ், மீட்டிங் டிரெஸ், கேஷுவல் டிரெஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. எல்லாம் எதுக்கு, வீட்டுக்கு வெளியில போட்டு போனா ஒய்ஃபா பார்ப்பாங்க. அப்ப ஒய்ஃபு பார்க்க வேண்டும் என்று சொன்னா எங்க போடணும் இதெல்லாம், என்ன புதுசா ஒண்ணு சொல்றீங்களா, பிராக்டிக்கலா சாத்தியமானு சொல்லிட்டு முழு நேரம் சாத்தியம் இல்லை என்றாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது சாத்தியப்படுத்தி பார்ப்போம். ஆனால் நிச்சயமா இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி பாருங்க, ரொம்ப வீட்டுல கண்ணியமா இருக்கும். வீட்டுல பெரும்பாலும் நாம் இதை செய்வதில்லை, நம்மளே பலர் செய்வதில்லை, ஆனா இது ஒரு நல்ல பழக்கம். இப்படி அப்பா சொல்லுகின்றார்கள், நான் எனது வீட்டிலே என் மனைவிக்காக என்னை அலங்கரித்துக் கொண்டிருப்பேன். ஏன் அவள் எனக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புராணாயத்தை சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அங்கதான் நம்ம தகச்சு போயிட்டோம். இது ஏதோ சைக்காலஜி பேசுறாங்க, அல்லது வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இடையில பாசத்துக்கு, அல்லது வந்து அவங்களுக்கு மத்தியில ஒரு ஈடுபாட்டுக்காக வேண்டியது சொல்றாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா புராணிலிருந்து அவர்கள் சொல்லும் போதுதான் நாம் அப்படியே திகைச்சு விடுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மீது என்ன கடமையோ அந்த கடமையை அது போன்ற கணவன்மார்களிடத்திலிருந்து அவர்கள் பெறுவதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. சூரா நிசால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், புரியல, வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன, அந்த பெண்களின் மீது என்ன கடமையோ, தனது கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், கணவனிடத்திலே மரியாதையாக பேச வேண்டும், பிரியமாக இருக்க, இந்த மாதிரிலாம் இருக்க இல்லையா நிறைய விஷயம். இது பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ் குறிப்பா சொல்றான். அந்த மாதிரி அது போன்ற கடமையை கணவன்மார்களிடத்தில் அவர்கள் பெறுவதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. வல உன்னதி சுருள்ளதை அழைகின்ற மாறும். இப்ப மனைவி சொல்றதுக்கு உரிமை இருக்குது, நீங்க வீட்டுல நல்ல டிரெஸ்ஸோட இருக்கணும், நல்லா அழகா இருக்கணும். ஏன்னா நாம் விரும்புகிறோமா இல்லையா? அவர்கள் நல்ல துணியிலே, நல்ல டிரெஸ்ஸிலே, நல்ல நறுமணத்திலே இருக்க வேண்டும் என்று அது போன்று நாமும் இருப்பது. அப்ப அவங்களுடைய சிந்தனை எங்கேயுமே போவார். என் கணவன் எனக்கு எப்போதுமே ஹீரோன்னு இருப்பாங்க, என் கணவன் எனக்கு எப்போதுமே ஹீரோ என்று இருப்பார்கள், இல்லைன்னா இவர் ஒரு ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஏன் என்று சொன்னால் அந்த ஈடுபாட்டை, அந்த கவர்ச்சியை நீங்கள் காட்டவில்லை, அந்த ஆசை, அந்த அழகை நீங்கள் காட்டவில்லை. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கூற்றை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் கூட இதுக்கு சில டிப்ஸ் சொல்லலாம். இப்ப டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டீங்க, உடனே வீட்டை விட்டு வெளியேறாம ஒரு அரை மணி நேரம் வீட்டுல அவங்களோட இருந்துட்டு பேசிட்டு பழகிட்டு போறது. அதே போல நல்ல டிரெஸ்ஸோட வீட்டுக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ளார வந்தீங்க, வேறுபோய் நாட்டம் எல்லாம் இல்ல, டிரெஸ் நல்லா அப்படியே இருக்குது, அதே டிரெஸ்ஸோட கொஞ்ச நேரம் அவங்களோட வீட்டுல இருந்து பழகிட்டு அதுக்கப்புறமா அதை மாத்திட்டு வேற டிரெஸ் போடலாம். ஏன்னா எந்த அழகோடு நீங்க வெளியில் சென்றீர்களோ அந்த உங்களுடைய அழகை ரசிப்பதற்குண்டான உரிமை உங்களது மனைவிமார்களுக்கும் இருக்கிறது. முழுமையாக அவர்களே தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நிறைய நிறைய உழுப்புலாத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு, நீங்க அப்படியே டெவலப் பண்ணிட்டே போயிட வேண்டியதுதான். புரியுதா? நானே எல்லாத்தையும் டெவலப் பண்ணி வச்சீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு. இங்க இன்னொரு ஒரு செய்தி என்னவென்றால், மனைவிமார்களோடு அமர்ந்து உணவுண்ணுதல். புரியுதா? சில வீட்டுல எப்படின்னு சொன்னா, எதிர்பார்த்து எதிர்பார்த்து இவர் வரவே மாட்டார்னு அவர் அவங்க சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு பசியா போட்டுவாரு. அந்த மாதிரி செய்யாம உணவு நேரங்களிலே சென்று அவர்கள் சமைத்த உணவை அவர்களோடு அமர்ந்து அவர்களோடு பேசி அந்த உணவை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களை அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்தி சாப்பிடும் போது இதுவும் அந்த கணவனின் மீது மனைவிமார்களுக்கு ஒரு அன்பை, ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு தலாக்குடைய பிரச்சனையில இதை நேரடியா நம்ம அனுபவிச்சோம். எழுதியிருக்கிறாங்க, பிராக்டிக்கலா படிக்காமையா எழுதியிருப்பாங்க, செய்யாமலையா? ஒரு மனைவிக்கு என்ன கோபம்னு சொன்னா, இவர் வீட்டுல வந்து என்னோட சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, என்னோட உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. பாருங்க, அந்த அளவுக்கு பெண்களுடைய மனநிலை என்பது ஒரு பலவீனமான, எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆண்களிடத்தில் எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும், பெண்களிடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு மூணு வேளை இருக்குன்னு சொன்னா ஒரு வேளை சாப்பிட முயற்சி பண்றது. சிவன் சாப்பிடலாமா இல்லையா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி? கண்டிப்பா இரவு சாப்பாடு சாப்பிடலாமா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா சாப்பிடும் போது அந்த ஒரு அன்பு பரிமாற்றம் அங்கே இருக்கும். முன்னாடி காலத்துல அப்படி இருந்துச்சுங்க, ஞாபகம் இருக்கு? வீட்டுல அக்கா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் ஒரே சகன உட்கார்ந்து சாப்பிட்ட காலம். இப்ப மாடர்ன் ஆயிட்டு போறாங்க, எப்படி அட்வான்ஸ் ஆயிட்டு போறாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், தனித்தனி தட்டு, தனித்தனி டம்ளர், தனித்தனி சாப்பாடு மேசைந்து அவர்கள் பிரிந்து கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாம தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி உட்கார்ந்து அதை சமைச்சு சாப்பாடு கொஞ்சமோ அதிகமோ எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடும் போது அது அங்கே குடும்பத்தில் ஒரு பெரிய ஈடுபாட்டை ஏற்படுத்துகின்றது. அதே போல உங்களுடைய நம்முடைய மனைவிமார்கள் நமக்கு உதவி செய்யும் போது, உதாரணத்துக்கு உதவி எப்படி, பல விதமான உதவி இருக்கு. விருந்தாளி வர்றாங்க, சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க, அவங்க மேல கடமையா என்றால் உபரியான ஒரு கடமை இது. அப்போ அவர்களுடைய அந்த பணி, அந்த பணிவிடையை புரிந்து அவர்களுக்கு நன்றி சொல்வது. நீங்க சமைச்ச சாப்பாட்டை என்னுடைய நண்பர்கள் விருப்பமா சாப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க, உனக்காக துவா செஞ்சாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் அவர்களுக்கு என்ன கொடுக்கும்? இவர் நல்ல நண்பர்களை கொண்டவர்கள், உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு பரஸ்பர அன்பை ஏற்படுத்தக்கூடியது. நான் கூட்டிட்டு வருவோம், எத்தனை பேர் ஆனாலும் சரி, நீ சமைச்சு போறதும் வேலை என்று அந்த ஆதிக்க தன்மை இருக்கிறது. அது அவர்களுக்கு அந்த பாசத்தை, அன்பை ஏற்படுத்தாது. இந்த விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல பிள்ளைகளுடைய வளர்ப்பை பொறுத்தவரை, பிள்ளைகளுடைய வேலைகளை பொறுத்தவரை, அனைத்தையும் மனைவியின் மீதே போட்டு விடுவது என்பது இது ஒரு முன்மாதிரியான ஒரு கணவருடைய குணாதிசயம் அல்ல. நம்மால் முடிந்தவரை அவர்களுடைய வேலைகளையும், உதாரணத்துக்கு வீட்டில் நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்பெல்லாம் எங்க ரெண்டு பிள்ளைய பெற்றுக்கிறத பெருசா இருக்குன்னு சொல்றாங்க, நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்ப ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒரு பிள்ளை தொட்டில கிடக்குது அதுக்கு பாலம் கொடுக்கணும், இன்னொரு பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், நேரமாவது இவர் எதையுமே கண்டுக்காம இவர் பாட்டுக்கு தூங்குவாரு, அல்லது இவர் பாட்டுக்கு இவர் வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு, அல்லது இந்த சில பேரா இருந்தா இந்த முசீபத்து பிடிச்ச டிவி ஒண்ணு இருக்கு பாருங்க, என்னமோ இவர் நியூஸ் பார்க்க போறாரா, உலகளாவிய நியூஸ் எல்லாம் பார்த்து இவர் தான் அரசியல் தீர்வு சொல்ற மாதிரி உட்காந்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இங்க பாவம் ஒரு ஜீவன் எந்திரிச்சு நாலு ஜீவனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும், என்ன ஆகும்? அவர்களுக்கு மன நெருக்கடியை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் இந்த பிள்ளைய நான் குளிப்பாட்டுறேன், இந்த பிள்ளைய நான் கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுறேன், இதனுடைய இதுக்கு ஹோம்ஒர்க் செய்யாம இருக்கும், அதுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி பிள்ளைகளோடு அவர்களுடைய வேலைகளை தனது மனைவிமார்கள் இடத்துல இவர் பகிர்ந்து கொள்ளும் போது ரொம்ப டாப்ல போயிடுவார். எங்க போயிடுவாரு, எங்க போயிடுவாரு, மாஷா அல்லா. அப்ப இந்த மாதிரியான ஈடுபாடுகள் கணவன்மார்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா, அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம போக போறோம். சரியா, 12 மணிக்கு மேல வேற பக்கம் போகணும்ல, அதனால இப்ப இன்னொரு பக்கம் போறோம். இதுவரைக்கும் மனைவிமார்களுடைய விஷயத்துல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், இன்னொரு பக்கம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, மனைவிமார்களுடைய உறவினர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். சில பேரை பொறுத்தவரை மனைவி மட்டும்தான் நேசக்காரி, மனைவியினுடைய உறவினர்கள் எல்லாம் சண்டைக்காரர்கள். உன் அண்ணனை எதுக்கு நீ வீட்டுல விட்ட, உன் தம்பி எதுக்கு வீட்டுக்கு வந்தான், அப்பா எதுக்கு இந்த பக்கம் வந்தான், அம்மாட்ட நீ எதுக்கு போன்ல பேசின, சொல்ற நடைமுறையா எப்படி நடந்துக்கிறாங்க சொல்ற, புரியுதா? என்னடா இப்பெல்லாம் பேசுறீங்க, நடக்குதா இல்லையா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். மனைவியின் பார்வையிலே கேவலமான கணவன் இவனை தவிர வேறு யாரும் இருக்குமா? இழிச்சுப்பாங்க, பல்ல இழிச்சுப்பாங்க, பேசிப்பாங்க, எல்லாம் வச்சுப்பாங்க, ஆனா உள்ளத்துல என்ன பெத்த அத்தா, இன்னைக்கு நீ கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்துட்ட, நான் பேசி பேசுற அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வளர்த்திருப்பாரு, என் அண்ணன், சொந்த அண்ணன், எத்தனை தடவை எனக்கு அது வாங்கிட்டு வந்திருப்பான், அது செஞ்சிருப்பான், எவ்வளவு நீ நினைச்சு பாருங்க, நமக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி எல்லாம் பாசமா வளர்த்திருப்போம், அல்லது ஒரு நமக்கு ஒரு அக்கா இருந்தா எப்படி எல்லாம் பாசத்தை காட்டியிருக்கும். அந்த உணர்வு இவருக்கு இருந்திருக்கலாம், ஆனா இது எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, நான் ஆரம்பத்திலேயே ஒரு மெயின் பாயிண்ட் சொல்லிட்டேன், இதெல்லாம் எங்க இருந்து வருது, ஷைத்தான் பண்றது, இங்க இருந்து வருது, ஷைத்தான் செய்கிறது. எப்படியாவது இவனை இவனை ஈமான கெடுக்கணும்னு பாப்பா, முடியலையா இபாதத்தை கெடுக்கணும்னு பாப்பா, முடியலையா குணத்தை கெடுக்கணும்னு பாப்பா. ஏன்னா இந்த கடைசியில குணத்தை கெடுத்துட்டா கூட போதும் நரகத்துல செல்றது ஈஸியா. விஸ்வநாதன் சொன்னார்களா இல்லையா, அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்து கொள்கிற பெண், நோவினை செய்கிற பெண்ணை பார்த்து தொழுதால் நோந்து வைக்கிறாள், எல்லாம் செய்தாள், ஆனால் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தருகிறாள், ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அவளில் எந்த நன்மையும் இல்லை, அவள் நரகத்தில் சேருவாள் என்று. எல்லாம் இருந்துச்சு, இறை நம்பிக்கை இருந்தது, இறை வழிபாடு இருந்தது, ஆனால் எது அங்கே ஆப்ஷன், குணம் ஆப்ஷன் புரிஞ்சு போச்சு எல்லாத்தையும். அதே போல குணம் இருந்தால் பல நேரங்களில் இறை நம்பிக்கையில் இறை வழிபாட்டில் இருக்கிற குறைகளை கூட அது பூர்த்தி செய்துவிடும். ஒரு தவறான நடத்தை உள்ள ஒரு பெண் ஒரு நாயின் மீது காட்டிய இறக்கத்தால் அப்படின்னு சொன்னா உங்க மனைவிமார்கள் மேல நீங்களும் உங்க மேல அவர்களும் பிள்ளைகள் உங்க மேலையும் நீங்க பிள்ளைகள் மேலையும் காட்டினா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஒரு நாய் மேல காட்டின இறக்கத்துக்கே அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பெரிய மதிப்பு என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியின் மீது காட்டும் போது, மனைவி கணவனின் மீது காட்டும் போது, பெற்றோர் பிள்ளையின் மீது காட்டும் போது, பிள்ளை பெற்றோரின் மீது காட்டும் போது அது வீணா போயிடுமா? ரொம்ப பேர் செய்யற தப்பு என்ன, இந்த செக்ஷன் எல்லாம் இறக்கம் காட்டப்பட வேண்டிய செக்ஷனாவே பார்க்கறது கிடையாது. வெளியில போகும் பொழுது ரொம்ப இறக்கமா இருப்பாரு, ஒரு பிச்சைக்காரனை பார்த்துட்டா, ஒரு ஏழையை பார்த்துட்டா, ஒரு யாசகரை பார்த்துட்டா உருகிறவரு. வீட்டுல வந்தா மனைவி இடத்துல, மனைவி என்னமோ பாம்பு மாதிரி, இவர் என்னமோ கீரி மாதிரி, என்ன மனைவி என்னமோ மான் மாதிரி, இவர் என்னமோ புலி மாதிரி, அடிச்சு பதறி கொண்டுற வேண்டும் அந்த மாதிரிதான் பழகுவதை பார்க்கிறோம். இது என்ன ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு, இது அல்லாஹ்விற்கு பிடிக்காத நிலைப்பாடு. இப்ப நம்ம விஷயத்துக்கு போவோம், இது எங்க ஏற்படுகிறது? ஒரு மனைவியானவள் அவள் நிச்சயம் பார்ப்பாள், என் கணவர் எனது தந்தை தாயிடத்திலே எனது சகோதரர்களிடத்திலே எப்படி பழகுகிறார், அவர்களுக்கு இவர் ஏதாவது உதவி ஒத்தாசை செய்கிறாரா, அவர்களோடு நேசமாக நடந்து கொள்கிறார்களா, அவர்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி வரவேற்கிறார், அதே மாதிரி வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும், நீங்க அவங்களுடைய அத்தா அம்மா வரும் பொழுதோ அண்ணன் தம்பி வரும் பொழுதோ ரொம்ப கண்ணியமா முகப்பத்தா பேசி வரவேற்கிறீர்கள் என்றால் அடுத்து மனைவியும் நிச்சயமாக உங்களிடத்தில் அது போன்ற அன்பை பாசத்தை காட்டுவார். இல்லைன்னு சொன்னா அப்படியே அது படிப்படியா குறைந்து கொண்டே வரும், கடைசியிலே ஒரு வெறுப்பை சுமந்தவளாகவே செய்து கொண்டிருப்பார். இது ஒரு அல்லாஹ் படைத்த ஒரு இயற்கையான ஒரு சுபாவம், இது இதை மாற்ற முடியாது. எதுவரை மார்க்கத்திலே எந்த விதமான முரண்பாடும் நிகழவில்லை என்று இருக்கிறதோ அதுவரை மனைவியின் உறவினர்களிடத்திலே கணவன் ஒரு நல்ல தொடர்புகளை வைத்திருக்க வேண்டும். அவர்களை சென்று சந்திப்பது, அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பது. யாருக்கு சில பேர் கேட்பாங்க, கேட்டுட்டாங்க இதெல்லாம் என்ன வாஜிப்பா, இதெல்லாம் எங்க அதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. எப்பா ஒரு சகோதரனுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது அதிசயம் இருக்கா இல்லையா? சகோதரனுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது, ஒரு நண்பனுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது அதிசயம் இருக்கா இல்லையா? அப்படி பார்த்துக்கிட்டு வந்தா இவர்கள் அதுல வருவாங்களா இல்லையா குறைஞ்சபட்சம்? பிறகு அடுத்தடுத்து வாருங்கள், எங்கே நேசமும் பரஸ்பர அன்பும் அங்கே கலக்க வேண்டும், பரவ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த இடத்துல இவர்கள் அங்கே இருக்கிறார்களா இல்லையா? நீங்க அந்த மாதிரி உறவுகளை வச்சிருந்தா என்ன செய்வார்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு சிரமம் என்றால் அவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். இல்லைனா இவன் பெற்ற பிள்ளைய நான் எதிர்த்து பார்க்கணும், இவருடைய சிரமத்திலே நான் எதற்கு பங்கு கொள்ள வேண்டும் என்ற மனநிலை அவர்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் ஏற்படும். இது குடும்பத்திலே விரிசலை ஏற்படுத்திவிடும். அப்ப அதுக்கு என்ன செய்யறது? முதல் கட்டமா தனது மனைவி தனது குடும்பத்தார்களோடு பழகுவதை தடுப்பது கூடாது. உறவுகளை சேர்ப்பதில் அவளுக்கு ஆர்வம் ஊட்டி தனது தாயோடு தந்தையோடு அவர்களுடைய அந்த பாசத்தை, அவர்கள் பேசி அந்த அவர்கள் வைத்திருந்த அந்த அன்பை அவர் பரிமாறிக்கொள்வதிலே அதிகப்படுத்திக் கொள்வதிலே இவர் ஆர்வம் ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். விசாரிக்கணும், உங்க அக்காட்ட இருந்து போன் வந்துச்சா, உங்க அம்மாட்ட இருந்து போன் வந்துச்சா, உங்க அண்ணன் பேசினாரா, அவங்க நல்லா இருக்காரா, இதுல என்னங்க செலவாகிட போகுது, எதற்கு செலவாகும் போதா? இப்படி செய்து கொள்வதால் அவர்களுடைய மனநிலை மிகவும் ஒரு உற்சாகத்தில் இருக்கும். அதாவது நம்ம கல்யாணம் பண்ணி வந்துட்டாலும் நாம் நம்முடைய குடும்பத்தார்களை, நம்முடைய அதாவது உறவு முறைகளை நாம் இழக்கவில்லை, துண்டிக்கவில்லை என்ற அந்த உறவுகள் பசுமையாக இருக்கும் பொழுது உள்ளம் ரொம்ப விசாலமா இருக்கும். இங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், உள்ளம் எப்போது விசாலமாக இருக்கும் என்றால் உறவுகளோடு சேர்ந்திருக்கும் போது, உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கும் போது நிச்சயமாக உள்ளம் வாடிவிடும். உங்களுக்கு 1000 நண்பர்கள் இருந்தாலும், ஆயிரம் வெளி வட்டாரங்களிலே உங்களுக்கு சிறப்பு இருந்தாலும் சரி, உறவுகளுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஈடுபாடு இணைப்பு இல்லை என்று சொன்னால் உள்ளம் வாடித்தான் இருக்கும். யாருமே இல்லை என்றாலும் உறவுகளுக்கு மத்தியிலே ஈடுபாடும் தொடர்பும் இருக்குமேனால் அந்த உள்ளம் பசுமையாக இருக்கும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா உறவுகளை சேர்ப்பதிலே அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தான். ஈமானுக்கு அடுத்த காரியங்களிலே உறவுகளை சேர்ப்பதை வைத்தான். யார் உறவுகளை சேர்த்தாரோ அல்லாஹ் அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். யார் உறவுகளை வெட்டினார்களோ அல்லாஹ் அவர்களை வெட்டி விடுகிறார். உறவுகளை துண்டிப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். ஆகவே மனைவியினுடைய உறவினர்கள் விஷயத்திலே ஒரு சிறந்த நல்ல போக்குகளை நாம் கையாள வேண்டும். அவர்களை பற்றிய நல்ல விஷயங்களை பேச வேண்டும். உங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது, அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அன்னைக்கு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா எனக்கு, அன்னைக்கு இந்த மாதிரி அவர்களை பற்றி ஏளனமாக, அவர்களை பற்றி தரக்குறைவாக, அவர்களுடைய குறைகளை பற்றி பேசிக் கொண்டே இருந்தால் அது மனைவியினுடைய உள்ளத்திலே பெரிய காயத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சில நேரங்களில் மனைவியின் குடும்பத்தார்கள் மனைவியின் மீது கோபப்படும் போது இவர் மனைவிக்காக பரிந்து பேச வேண்டும். இவர் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த மாட்டிக்கிட்டே நீங்க மத்தாவே உன்னை ஏச ஆரம்பிச்சார், சேர்ந்துக்கிட்டே ஏசாரு, இவன் அப்படித்தாங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், எல்லாம் சேர்ந்துட்டு நம்மள பாருங்க, நம்ம கணவர் கூட நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, நமக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நமக்கு சார்பா பேச மாட்டேங்கிறாரு என்ற தாக்கங்கள் ஏற்படும் பொழுது அதுவும் அங்கே காயங்களை வளர்த்து அந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட்டா பேசணும்னு சொன்னா, ஆதரவா கொஞ்சம் பேசி அவங்கள சரி கட்டிக்கணும் என்று சொன்னா, நம்முடைய ஒரு இக்கட்டான நேரத்தில் நம்முடைய கண்ணியம் நம்முடைய உள்ள காயப்படுத்தப்படுகிற நேரத்தில் இவர் நமக்கு உறுதியா இருந்தாரு என்ற உணர்வுகள் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது உங்களுடைய உங்களை பற்றி உண்டான ஒரு கண்ணியம் ஏற்படும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா இல்லையா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த போது அன்னை மிரட்டும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இது. இது ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கும், தெரிஞ்சு கொள்ளுங்க. சில பேர் தெரிஞ்சவர்கள் செய்யாமல் இருந்தால் செய்ய ஆரம்பிச்சு இன்ஷா அல்லாஹ். மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க, அது ரொம்ப பேர் கூட்டிட்டு போறாங்க, மருந்து வாங்கி கொடுத்துறாங்க, அது போதாது. அவளுக்கு உடல் சுகம் ஏற்படுவதற்காக துஆ செய்வதோடு குர்ஆனுடைய ஹதீஸுடைய துஆக்களை வசனங்களை ஓதி அவர்களுக்கு ஊதி விடுவது. எங்க கை வலிக்குதுமா உனக்கு, நெத்திலியா கை வலிக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், வலி உள்ள இடத்துல கையை வைத்து இந்த துஆவை ஓதுங்கள், பிஸ்மில்லாஹ் 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 أعيذك بعزة الله وقدرته وسلطانه من شر ما تجد وتحاذر، أسأل الله العظيم رب العرش العظيم أن يشفيك، أسأل الله العظيم رب العرش العظيم أن يشفيك شفاء تاما لا يغادر سقما لا بأس طهور إن شاء الله. يولو الشفاء ودي دعاك لرسول صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم نمو دي مني ما رحل قد جهي ويندما إليا நாம் சுகம் பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலேயே அதிகமான எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்க வேண்டும்? நம்முடைய மனைவிமார்கள் விஷயத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் சுகமாக இருந்தால்தான் பிள்ளைகளை கவனிக்க முடியும், குடும்பத்தை கவனிக்க முடியும். அப்ப அவர்களுக்காக இந்த துவாவை இந்த ருக்கியாக்களை நாம் செய்ய வேண்டும். படிச்சுப்பீங்களா இன்ஷா? எங்க போய் படிக்கிறது? ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற கிதாபுல இருக்குது, இன்னும் சில கிதாபுகள் இருக்கு, அதை நல்லா படிக்கணும். மனப்பாடம் செய்து கொண்டு அவர்களுக்கு நாம் அதை ஓதி விடுவது. தோனி பல கணவன்மார்கள் செய்கிற தப்பு என்ன? கட்சி சேர்ப்பது. என்ன செய்கிறது? கட்சி சேர்ப்பது. பிள்ளைங்க என் பக்கமா ஓம் பக்கமா? எப்படி பிள்ளைங்க என் பக்கமா ஓம் பக்கமா சொல்லிட்டு அந்த பக்கம் மனைவிமார்கள் அவங்க ஒரு அரசியல் நடத்துவாங்க, கணவன்மார் இவர் ஒரு அரசியல் நடத்துவார், இவர் வெளியில கூட்டிட்டு போய் பொம்மா இருக்கால சாதாரண ஆள் இல்ல, புத்தியா என்ன செஞ்சா புத்தியா என்ன சொன்னா புத்தியா அப்படின்னு இவர் ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுவாரு. அந்த பக்கம் மனைவிமார்கள் ஒப்பா இருக்கானே அவன் சும்மாவா, என்ன அநியாயம் தெரியுமா பண்ணா, என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அவர்களை பிரெயின் வாஷ் பண்றது அத்தா இல்லாத நேரத்தில். கடைசியில புள்ள பாப்பான் ரெண்டு பேரும் அயோக்கியம்தான் முடிவு பண்ணுவோம். என்ன இவர்கள் அவர்களை பற்றி, அவர்கள் இவர்களை பற்றிய குறைகளை பிள்ளைகளிடத்தில் சொல்லி என்ன விரும்பினாங்க, என்ன விரும்பினாங்க, தன் பக்கம் சேர்த்து பிள்ளைய தன் கட்சிக்கு கொண்டு வந்துருவோம் பார்த்தாங்க. அவன் பாப்பா இந்த ரெண்டு கட்சியும் வேணா நான் மூணாவது ஒரு கட்சியை ஓபன் பண்ணிடுறேன் சொல்லிட்டு அவன் மூணாவது ஒரு கட்சியை ஓபன் பண்ணிட்டு வயசு வந்துச்சுன்னு சொன்னா அவன் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு குட் பை, உங்க ரெண்டு பேருக்கும் குட் பை சலாம் அலைக்கும் சொல்லி போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறமா வந்து பாப்பானா பேசுவானா, எதுக்குடா வம்பு, போனாலே பிரச்சனை, இவங்க அவங்கள பத்தி சொல்லுவாங்க, அவங்கள இவங்கள பத்தி சொல்லுவாங்க, நமக்கு எதுக்குடா வம்பு போய்கிட்டே இருப்பாங்க, யாருக்குமே இல்லாம போயிடும். அப்ப அதனால கணவனை பொறுத்தவரை முதல்ல இவங்க பக்கத்திலிருந்து தாயின் மீது பாசம் உள்ளவர்களாக பிள்ளைகளை இவர் ஆக்க வேண்டும். என்ன சொன்னா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் யாருமே முதல்ல யாருடைய ஹக்கு இருக்கிறது, தாயின் மீது ஹக்கு இருக்கிறது. அதனால எந்த ஒரு பிள்ளையாவது அம்மாவை ஏசுது, அம்மாவிடத்துல முரண்டு பிடிச்சு நடக்குது, அம்மாவை மதிக்கல அப்படின்னு சொன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பிள்ளையுடைய அம்மா இவருக்கு யார் மனைவி, பெண்ணாம இருந்துடலாமா, இல்ல அம்மா என்ற கோணத்திலே நீ பார்த்து உன்னுடைய அம்மாவோட நீ இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, உன்னுடைய அம்மாவிடத்துல நீ இப்படி பேசக்கூடாது, இப்படி பதில் சொல்லக்கூடாது என்று பிள்ளையை திருத்தி தாயின் மீது பாசம் உள்ள குழந்தையாக உருவாக்க வேண்டும். மேற்கூறப்பட்டது போன்று தவறுகளை குறிப்பாக கணவனும் செய்யக்கூடாது, மனைவியும் செய்யக்கூடாது. ஒரு கணவன் தனது பிள்ளைகள் தனது தாயிடத்தில் எப்படி பழகுகிறார்கள் என்று கண்காணித்து தங்களது பிள்ளைகளின் பழக்கங்களை சீர் செய்யும் போது அந்த மனைவியானவள் சற்று சிந்தித்து பார்ப்பார், நமது கணவன் நம் மீது தண்ணீரு தனது பிள்ளைகள் காட்டக்கூடிய அந்த குணாதிசயங்களை எப்படி சீர்படுத்துகிறார், புள்ளதான எப்படியோ பேசிட்டு போறா அவங்க அம்மாட்ட என்று இல்லாமல் பிள்ளையை தன் விஷயத்திலே கண்ணியமுள்ள ஒரு நடத்தையை கடைபிடிப்பதற்கு எப்படி தூண்டுகிறார் என்று அவர்கள் பார்க்கும்போது நிச்சயம் உங்களை அவர்கள் மதிக்கக்கூடிய மனைவிமார்களாக மாறிவிடுவார். பிள்ளைகளை தனது தாயின் விஷயத்திலே எப்படி ஒழுக்கம் உள்ளவர்களாக கண்ணியம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறி அவர்களை அது போன்று அந்த அல்லாஹ்வின் கடமைகளை கூறி ஒழுக்கத்தை கூறி வளர்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த தாய் உங்களுக்கு கட்டுப்பட்டவளாக பணிந்தவளாக இருப்பார். புரியுதா இல்லையா? இதற்கு மாற்றமாக நடந்தால் பிள்ளைகள் தனது தாயை தரக்குறைவாக பேசும்போது, அவமரியாதையாக பேசும் பொழுது, அல்லது எதிர்த்து பேசும் பொழுது, அல்லது தாயுடைய கட்டளைகளை மீறும் பொழுது கணவன் கண்டிக்காமல் எனக்கு என்ன என்று இருந்துவிட்டால் நிச்சயமாக அது மனைவிமார்களுடைய உள்ளத்திலே தனது கணவனை பற்றிய ஒரு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்திவிடும். அல்லது பிள்ளைகளை அதாவது தர்பியத்து செய்யக்கூடிய திராணி இல்லாதவர், கண்டிக்கக்கூடிய திராணி இல்லாதவர், ஒழுக்கத்தில் கவனம் செலுத்தாதவர் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு மனச்சிதைவை ஏற்படுத்திவிடும். மேற்சொன்ன ஒரு விஷயத்தினுடைய ஒரு தொடர்புதான் இது. அதாவது தன்னுடைய மனைவியின் மார்க்க செயல்களை பற்றி அவ்வப்போது கண்காணித்து அதிலே அவளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் ஓதிட்டியா அப்படின்னு கேட்கிறது, காலையில மாலையில ஜிக்ர் செஞ்சிட்டியா, சுபுஹ் தொழுதீங்களா, குர்ஆன் ஓதுனீங்களா, இன்றைய அமல்களை செஞ்சீங்களா என்பதாக கேட்பது, இது மிக முக்கியமான ஒன்று. தனக்குள்ள தேவைகளை எல்லாம் பலர் கேட்டு விடுவார்கள், என்ன செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாடு இன்னைக்கு, ஏன் அது செய்யலையா, இன்னைக்கு வாங்கி கொடுத்தனா, அது என்ன செஞ்சாத, என்னுடைய ட்ரெஸ் அயன் பண்ணியா, இப்படி பல தன்னுடைய தேவைகளை எல்லாம் கேட்டு விடுவார்கள். ஆனால் அந்த மனைவியின் மறுமை தேவைகளை பல கணவன்மார்கள் மறந்து விடுகிறார்கள். இது ஒரு தவறு என்று நாம் உணர வேண்டும். அவர்களுடைய மார்க்க விஷயத்திலே அவர்களை ஆர்வம் ஊட்டும் விதமாக, அவர்களை உற்சாகம் ஊட்டும் விதமாக அவர்களிடத்திலே பேசுவது, குர்ஆன் ஓதுனீங்களா, இன்னைக்கு உள்ள திக்ர் செஞ்சீங்களா, இந்த ஹதீஸ படிச்சீங்களா, இந்த குர்ஆனுக்குண்டான விளக்கத்தை படிச்சீங்களா என்று அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய பாடத்திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்து அன்றாட அமல்களை அவர்களுக்கு தர்தீப் செய்து கொடுத்து இதை செய்தீர்களா என்று கண்காணிப்பது, அதை அவர்களிடத்தில் பேசுவது, அவர்களுக்கு அதை செய்வதற்கு துணை நிற்பது, ஆர்வமூட்டுவது. புரியுதுங்களா? அதே போல சில நேரங்களில் தேவை ஏற்படும் போது அல்லது ஓய்வு கிடைக்கும் போது அவர்களோடு பயணம் மேற்கொள்வது. சரியா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை பொறுத்தவரை இன்றைக்கு நமக்கு இருக்கிற மாதிரியான ஓய்வுகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தனவா? மதினாவின் 10 ஆண்டுகளிலே 20 போர்களையும் பெரிய போர்களையும் குறைந்தது 64 சிறிய போர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள் 10 வருஷத்துல. அது போக 164,000 மேற்பட்ட சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள், அவர்களோடு பேசியிருக்கிறார்கள். 500,000 மார்க்க சட்டங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய 6,000 வசனங்களை மனப்பாடம் செய்து அன்றாட வாழ்க்கையிலே ஓதி அதை தங்கள் சகாபாக்களுக்கு மனப்பாடம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நேரம் எப்படி அங்கே பங்கு வைக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு வேலையை செய்யறதுக்குள்ளார போதும் போதும் ஆயுள்ளணும். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்துவிட்டு வர்றதுக்குள்ளார இங்க நம்முடைய பல பேருக்கு டென்ஷன் ஆகி போயிடுது, பல பேருடைய தலையில இருக்கிற முடியே காணாம போயிடுது. சின்ன வயசுல சில பேருக்கு தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிடுது. கேட்டா என்ன சொல்றாங்க? ரொம்ப டென்ஷன், அதனால நரைச்சு போச்சு, சீக்கிரமா நரைச்சு போச்சுக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆன வயதில் இறந்த போது அப்போது அவர்களுடைய தலைமுடிய எத்தனை நரைத்திருந்தது? தலையில ஒரு 4 முடி, 5 முடி, 8 முடி, தாடியில ஒரு 4 முடி என்று ஏற்கனவே 14 முடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நரைச்சிருச்சு. அந்த காலத்துல அதுல நர வந்தது எது? தலையில எத்தனை, தாடியில எத்தனை தெரியல, மொத்தம் 14 முடிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரைச்சிருச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் உங்களுக்கு நரைச்சிருச்சு இவ்வளவு சீக்கிரமா சொன்னப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஹூதுடைய சூராக்களும் அதாவது தக்வீர் இன்ஃபிதாருடைய சூராக்களும் எனக்கு நிறைய ஏற்படுத்தி விட்டன. தியாமத்தை பத்தி சொல்லப்பட்ட சூராக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாமத்தை நினைச்சு டென்ஷன் ஆனாங்க. இன்னைக்கு நம்ம ரேஷனை நினைச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறோம், சொல்றாங்களா இல்லையா? சரி சரி, அப்ப என்ன விஷயம் இங்கே? சரி, இப்ப நம்ம கவனிக்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு சஹாபாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? எவ்வளவு சிரமமான வேலையாக இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் சாடி செய்தால் போதும், அத்தனை வேலைகளையும் சஹாபாக்கள் செய்து விடுவார்கள். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் தங்களது மனைவிமார்களோடு சென்றார்களா இல்லையா? இங்க இந்த காலத்துல இருந்த மாதிரி அங்க போய் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குற வசதி தான் இருந்துச்சு? 2-star hotel, 3-star hotel, 5-star hotel. இன்னைக்கு நீங்க உம்ராக்கு போனா ரொம்ப வசதி, வாகன், எத்தனை வசதியான ஹோட்டல்கள், எவ்வளவு தங்குவதற்குண்டான இனிமையான இல்லங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திட்டான். அந்த காலத்துல அதெல்லாம் இருந்துச்சு? பாலைவனத்துல மண்ணில கரடுமுரடான கற்கள் நிறைந்த இடத்துலதான் டென்ட் போட்டு தங்குவாங்க. அதுவும் டென்ட்னா இந்த மாதிரி விசாலமான டென்ட்டா, ஒரு ஆள் உள்ளார போய் படுத்துக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி கஷ்டமான நேரங்களும் அதே போல போர் போன்ற ஆபத்தான நேரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா பயணம் செய்தது போர்கள். சில பயணங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி செய்தாங்க. இப்ப இந்த பயணங்களில் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மனைவிமார்களோடு பயணம் மேற்கொண்டார்களா இல்லையா? மேற்கொண்டார்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்க நீங்களும் என்னோட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் பேசுங்க, அப்பதானே நான் கொஞ்சம் உற்சாகமாவே. நீங்க பாட்டுங்க என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் யோசிக்கிறேன், நான் சொல்றது பிடிக்குதா இல்லையா இவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நான் யோசிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்களும் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், பேச வேண்டிய இடத்துல பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பேசணும். இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ற பாருங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் உற்சாகமான ஒண்ணு. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் சென்ற அத்தனை பயணங்களிலும் இரவின் முற்பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீதோ நடந்தோ குதிரையின் மீதோ சவாரி செய்வார்கள். பிற்பகுதி வந்த உடனே கொஞ்சம் தூங்குவாங்க, சுபுஹுக்கு எந்திரிப்பாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? படிக்க வேண்டும் சகோதரர்களே, உணர வேண்டும் சகோதரர்களே. ராத்திரியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் ஒட்டகத்தின் மீதோ அல்லது குதிரையின் மீதோ நடந்து செல்லும் போது எல்லா தோழர்களையும் முன்னாடி அனுப்பிடுவாங்க, மனைவிமார்களோடு பேசிக்கொண்டே செல்வார்கள். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு நபி அவர்களுடைய மக்காம், அவர்களுடைய அந்த தரஜா என்ன? ஆனா இங்க பாருங்க, ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து நமக்கு முன்மாதிரியை காட்டி இருக்கிறார். நான் ரொம்ப பிஸி, எனக்கு எப்போதுமே அல்லாஹ்வை பத்திய சிந்தனை, எனக்கு எப்போதுமே மருமையை பற்றிய சிந்தனை, எனக்கு எப்போதுமே தியாகத்தை பற்றிய சிந்தனை, அதை பற்றிய சிந்தனை, இதை பற்றிய சிந்தனை என்று மனைவியின் உணர்வுகளை அவர்கள் புறக்கணித்தார்களா? ஜிஹாதுக்கு போயிட்டு வரும் பொழுது யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கும், எத்தகைய தேட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கும், எத்தகைய சோதனைகளுக்கு பின்னால் எல்லாம் அவர்கள் அங்கு கடந்து வந்திருப்பார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம், இதான் இந்த வாழ்க்கை, யதார்த்தமான வாழ்க்கை. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய யதார்த்தமான, உணர்வு பூர்வமான, உணர்ச்சி பூர்வமான, அடிப்படைகள் நிறைந்த வாழ்க்கை. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி தங்களுடைய மனைவிமார்களோடு பேசிக்கொண்டே வருவார்கள். சில நேரத்தில் நல்ல கவி பாடக்கூடியவர்கள் தெரிந்தால் அவர்களை கவி பாட சொல்லி தானும் கேட்டு வருவார்கள், மனைவிமார்களையும் கேட்க வைத்து வந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு நேரத்தில் ஒருத்தர் கவி பாடும் பொழுது ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பாடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, எப்பா கண்ணாடியை போட்டு உடைச்சிடாதப்பா, என்ன சொல்றாரு, ரொம்ப அழுவ காட்டிடாத, ஏன்னா பெண்கள் இருக்கிறார்கள், தாங்க முடியாது அவங்களால, அதனால ரிஸ்கம் பில் கவாரீர், கண்ணாடிகளோடு மென்மையாக நடந்து கொள்வாயாக. நீ ஆண்களுக்கு பாடுற மாதிரியான உணர்ச்சி பூர்வமான பாட்டெல்லாம் இங்கு பாடிடாத, இவங்களால அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் பாருங்க, ரொம்ப ருசியான சம்பவம் ஒன்று சொன்ன பாருங்க. ஒரு ஒட்டகத்துல ரசூல் சொல்லா அலிஸ்லாம், இன்னொரு ஒட்டகத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு ஒட்டகத்துல அவங்க கூட்டாளியாரு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உட்கார்ந்துட்டாங்க. எல்லாரும் பயணம் மேற்கொள்ளணுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹோடு நடந்திருக்கிறார்கள் என்று பாருங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள், இன்னைக்கு ராத்திரி நம்ம பயணம் செய்யும் போது ஒரு டெஸ்ட் செய்வோம். என்ன டெஸ்ட் அது? தான் உட்கார்ந்து வந்த அந்த ஒட்டக கஜாவா பெட்டியில ஹப்ஸாவை உட்கார வச்சிருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐடென்டிபிகேஷன் பண்றாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா சஹாபாக்கள் போகும்போது ஹிஜாபோட தானே பயணம் மேற்கொள்ள முடியும், பக்கத்து பக்கத்துல ஒட்டகம் பேசிக்கிட்டே போவாங்க, இவங்க ஹிஜாபில் இருப்பாங்க. ஏன்னா பயணங்களுக்கு முன்ன பின் ஆகுமா இல்லையா, திடீர்னு முன்னாடி உள்ள சகாபாக்கள் இந்த பக்கம் வரலாம் இந்த பக்கம் வரலாம், அதனால அந்த ஹிஜாபுடைய வேண்டுதலோடைய ரசூல் ஸல்லல்லாஹு போயிட்டு இருப்பாங்க. ஒட்டக பெட்டியில் அவங்க இருப்பாங்க, அடுத்த ஒட்டகத்தில் அப்படி அடுத்த மனைவி இருப்பாங்க இருந்தாங்கன்னா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு ஒட்டகத்தோட பயணிக்கக்கூடிய ஒட்டகம் அன்னைக்கு யாருடைய ஒட்டகமாக இருக்கணும், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒட்டகமாக இருக்க வேண்டும். அன்னை ஆயிஷா என்ன செய்தார்கள் என்றா ஹப்ஸாட்ட சொன்னாங்க, நீ ஏன் ஒட்டகத்துல உட்காந்துக, நீ ஏன் ஒட்டகத்துல உட்காந்துக, நான் ஒட்டகத்துல உட்காந்துக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐடென்டிபிகேஷன் பண்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் அவங்களுக்கு. ஆனா இங்க நடந்தது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை மேற்கொண்டார்கள், பக்கத்து ஒட்டகம் யாருடைய ஒட்டகமாக இருந்துச்சு, ஆயிஷா ரலியல்லாஹுனுடைய ஒட்டகமாக இருந்துச்சு, ஆனா உட்கார்ந்துருந்தது யாரு, ஒட்டகத்துடைய கூட்டம், அந்த ஒரு சப்தம். ரெண்டாவது அன்னை ஆயிஷாவுடைய சப்தமும் ஹப்சாவுடைய சப்தமும் கொஞ்சம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ராசில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியல, இவங்க பாட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பேசிக்கிட்டே போறாங்க, இவங்களும் பேச்சு கொடுக்குறாங்க, இவங்களும் பேசுறாங்க. அன்னை ஆயிஷா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நேரத்துல ரசூல்லாக்கு தெரிஞ்சிடும் இது ஆயிஷா இல்ல ஹப்சான்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருவாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நடந்தது என்ன, நடந்தது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை அப்படியே தொடர்ந்துட்டாங்க. தொடர்ந்தா இங்க ஆயிஷா ரவி எல்லாம் வந்தா ஒட்டகத்தை போட்டு குத்துறாங்க, பெட்டியை போட்டு குத்துறாங்க, சேலு கடிக்கட்டுமே அது கடிக்கட்டுமே, நான் செஞ்சனே தப்பு, இப்படி தப்பு பண்ணிக்கனே அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொண்டே வருகிறார்கள். பயணம் முடிகிறவர்கள் இப்ப போய் இடையில போய் வர முடியாது. ஏன் பிரச்சனையா போயிடும்? சுல்லாஜன் கோபிச்சுக்கிட்டாங்கன்னா அதனால கடைசி பயணம் வரைக்கும் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கிட்டே பயணத்தை முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல. ஏனென்று சொன்னால் இந்த பயணம் இருக்கிறது பல நேரங்களிலே குடும்பத்திலே இருக்கும் போது நாம் பல விஷயங்களை பேசுவதற்கு, பல விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட டென்ஷன்கள், நமக்கும் அப்படிப்பட்ட டென்ஷன்கள். உள்ளூரிலே இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். அதனால வெளியூருக்கு போகும் பொழுது உள்ளூர்ல உள்ள டென்ஷன்கள் எல்லாம் குறைந்து அல்லது மறந்து பயணத்திலே போகும்போது புதிய ஒரு உலகத்திலே நாம் பயணிப்பது போன்று, புதிய ஒரு உலகத்திற்கு சென்றது போன்று மனதெல்லாம் ஃப்ரீயாக, மனதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அந்த நேரத்தில் பல விஷயங்களை பேசிக்கொள்ளலாம், அல்லது ஏற்பட்டிருக்கின்ற மன சங்கடங்களை நாம் நீக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். அப்ப அதனால அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் பல விதமான வாய்ப்பு இருக்கிறது. அது அதுக்காக வேண்டி எல்லாருமே 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணி ஊர்ல டூரிஸ்ட் தான் போகணும், சுற்றுலா தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி அவசியம் கிடையாது. அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை, தொழுகை, வணக்க வழிபாடுகள், குணாதிசயங்கள் பாதிக்காத ஒரு இடம் இருக்குன்னு அப்படி போறதுல தப்பு கிடையாது, அனுமதிக்கப்பட்டது. ஆனா அது போக ஏராளமான நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு காசு செத்து வைங்க, ரெண்டு பேருக்கும் ஹஜ்ஜு கடமையா ஹஜ்ஜு செய்யுங்க, அல்லது உம்ராவுடைய ஒரு பயணத்துக்கு வாங்க, அல்லது ஏதாவது ஒரு மார்க்கு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு ரெண்டு பேரும் அங்கு போகலாம். அல்லது குறைஞ்சபட்சம் இது ஒரு சஃபர் தான். இது ஒரு சஃபர். இப்ப தாம்பரத்திலிருந்து ஒருத்தர் இங்க வராரு, இதுவும் ஒரு சஃபர் தான். இந்த சஃபரில கூட பலவிதமான விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். அப்ப இந்த சஃபருக்கு நம்முடைய வாழ்க்கையின் பிணைப்பை ஏற்படுத்துவதில் ஒரு ஈடுபாடு இருக்கிறது. அதை ஒரு கணவன் செய்வதற்கு ஒரு நல்லது. பிள்ளைகளை வெளியில கூட்டிட்டு போறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே பிள்ளைகளோடு விளையாடுவார்கள், அவங்களுக்கு ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு முன்னாடி வர்றதுன்னு சொல்லி அப்ப இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் இருக்கின்றன. கணவனுக்கு ஒரு தனது மனைவி இடத்திலே ஒரு அன்பை, ஒரு பாசத்தை, ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தக்கூடியது. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில பிராக்டிக்கலா நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில உள்ள விஷயங்கள். நாம் இவற்றை நம்முடைய குடும்பத்துல அமல் ரீதியா சில விஷயங்களை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு என்னடா இது வரைக்கும் நம்ம செயலியை இது எப்ப செய்யறது. சில பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா கூச்சம். சில பேருக்கு பிரச்சனை என்ன? கூச்சம். மனைவி இதுவரைக்கும் மனைவியை மிரட்டியே வந்திருப்பாரு, இப்ப போய் நீ சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு எப்படி சொல்றது? என்ன இதுவரைக்கும் திட்டிக்கிட்டே வந்திருப்பாரு, ரொம்ப நல்லா சமைச்சிருக்கிறிய அப்படின்னு போடணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கின்றன. மரியாதையா கூப்பிட்டு பழகிறது, பாசமா கூப்பிட்டு பழகிறது, பிரியமா கூப்பிட்டு பழகிறது. என்ன ஒரு நிலைமைன்னு சொன்னா, அதாவது தலைகீழா இப்படி கிடக்குது. மனைவினா மிரட்டிக்கிட்டே இருக்கணும், மனைவினா கிளக்காரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு அதாவது இந்த வகுப்பினுடைய இந்த பாட்டுடைய கடைசி இந்த ஒரு தருணத்துல நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் நாம் உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தி இதை ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ள வைக்க விரும்புகிறோம். அது என்னவென்று சொன்னால், அடிப்படையில் இருக்கிற அந்த மன, அந்த மனதிலே அடிப்படையாக கூறியிருக்கிற குடும்ப குடும்பமாகவோ பார்த்தோ கலாச்சார ரீதியாகவோ ஊறி இருக்கிற ஒரு தவறை நம்முடைய உள்ளத்திலிருந்து களைய வேண்டும். அந்த தவறு என்னவென்று சொன்னால், மனைவி என்பவள் பொதுவாக அவமதிக்கப்பட வேண்டியவள், அல்லது தூண்டப்பட வேண்டியவள், அல்லது உதாசீனப்படுத்தப்பட வேண்டியவள், அல்லது உணர்வுகள் மதிக்கப்படுவதற்கு தகுதியற்றவள், அவள் எப்போதுமே ஒரு தரக்குறைவாக அல்லது ஒரு தாழ்வாகவே நடத்தப்பட வேண்டியவள் என்ற எண்ணம் பெரும்பாலான கணவர்களுக்கு இருக்கின்றன. இஸ்லாம் இதை மாற்றச் சொல்கிறது. அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது, அவர்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றன. அந்த உணர்வுகளை கணவன் மதித்து நடக்க வேண்டும். அவர்களுக்குரிய கண்ணியத்தை வழங்கி அவர்களோடு வாழ வேண்டும். இது அடிப்படை. இதை ஒட்ட நீங்க இந்த வகுப்புல இவ்வளவு நேரம் காலையிலிருந்து 2.5 மணி நேரம் பேசுனதுல எதுவுமே புரியலனாலும் கூட கடைசியில இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லா விஷயத்தையும் இது புரிய வச்சு. இது காலையிலிருந்து இவ்வளவு நேரம் பேசணுமா இருங்க, 2.5 மணி நேரம் பேசிருப்போமா, இந்த 2.5 மணி நேரத்துல அதற்கு எனக்கு எதுவுமே புரியல அதற்கு நீங்க சொன்னாலும் கூட கடைசியில இந்த சொன்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லா விஷயத்தையுமே இந்த விஷயம் புரிய வச்சிடும். அது என்ன, மனைவி என்பவள் அவளும் மதிக்கப்பட வேண்டியவளே, அவளுடைய உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டியவையே, அவளும் பாசம் காட்டப்பட வேண்டியவளே, அவளும் அன்பு காட்டப்பட வேண்டியவளே, அவளும் பரிவு காட்டப்பட வேண்டியவளே, அவளும் இரக்கம் காட்டப்பட வேண்டியவளே, அவளுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவளுக்கும் சிலவித பணிவிடைகளை நீங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் மனசுல கொண்டு வந்துகிட்டா, அதாவது மதிக்கப்பட வேண்டியவள்ங்கிற ஒண்ணுக்கு கீழதான் இது எல்லாமே, இதெல்லாம் அவளும் மதிக்கப்பட வேண்டியவள், அவளுடைய உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டியவை. இந்த ஒரு விஷயத்தை மனசுல நல்லா எழுதி 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 புரிய வச்சு போயிட்டு கொண்டோம் என்று சொன்னா, அதுக்கப்புறமா இந்த அடிப்படையானது அடுத்து 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 உள்ள இப்ப சொன்னா ஏறக்குறைய ஒரு 50 விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு நம்ம சொல்லிருக்கோம். இது எல்லாம் உங்களுக்கு இன்ஷாலா ஈஸியா வந்துடும். இதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா மெயின் மேஜர் பாயிண்ட் இதுதான். அதாவது ஒரு நோய் வந்தா அதுக்குள்ள அடிப்படை இருக்குமானே, ஒரு 10-20 நோய் இருக்கும், அந்த எல்லா நோய்க்கும் ஒன்னு அடிப்படையா இருக்கும், அதை சரி பண்ணிட்டோம்னா அந்த சின்ன சின்ன நோய் எல்லாம் தானா போயிடும். புரியுதா? அந்த மாதிரி அடிப்படை தான் மதிக்கப்பட வேண்டியவள், உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டியவை. இந்த ஒரு விஷயத்தை நாம் கவனத்திலே கொண்டு இதை நாம் அடிப்படையாக கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம் இடத்துல நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் அல்லது பெரிய தவறுகளை எல்லாம் இலகுவாக நாம் திருப்பிக் கொள்ளலாம். நாம் செய்கிற தவறுகள் நமது கண்ணுக்கும் தெரிய வரும். எப்ப இந்த உணர்வை நாம் மாற்றிக்கொண்டால், எந்த உணர்வு, மனைவி என்றாலே ஏளனமாக குறைவாக மதிக்கப்பட வேண்டியவள், உதாசீனப்படுத்தப்பட வேண்டியவள் என்ற உணர்வை மாற்றிக்கொண்டு அவள் மதிக்கப்பட வேண்டியவள், அவள் உணரப்பட வேண்டியவள் என்ற உணர்வை நாம் கொண்டு வந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குறைகள் வேற யாரும் சொல்ல தேவையில்லை, நமக்கே சென்று எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் செய்யணும் உடனே நம்ம நம்மை திருத்திக் கொள்ளலாம். சரியா? அப்ப இதுவரைக்கும் நாம் பொதுவான குடும்ப வாழ்க்கையை பற்றியும் குறிப்பாக கணவன் தனது மனைவியிடத்திலே நடந்து கொள்கிற சில விஷயங்களை பற்றி பேசியதோடு அடுத்து மனைவிமார்களுக்குண்டான சில விஷயங்களை பேசி இப்ப மனைவிமார்களை பற்றி நாம் சொல்லும் போது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா பிரிவு விஷயங்களை சொல்லுவோம். முன்னாடி கணவன்மார்களுக்கு சொல்லும் போது பிரிவு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அடிப்படையான விஷயத்தை கடைசியா சொல்லணும். இப்ப மனைவிமார்களுக்கு சொல்லும் போது முதல்ல சுருக்கமா அவங்களுக்கு அடிப்படையான இதை அவர்கள் கவனித்துக் கொண்டால் அடுத்து எல்லாமே சரியாயிடும். மெயின் சுத்தி இது, இதை அவர்கள் ஆன் செய்து விட்டால் அடுத்தது எல்லாமே கரெக்டா ஆனா இருக்கும். இதை அவர்கள் ஆஃப் செய்து கொண்டு மற்றது எங்கேயும் போய் ஆன் செய்யலாம்னு பார்த்தா எதுவுமே ஆனவாதிய அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப். அது என்னவென்று சொன்னால் இந்த அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருளாகிய இந்த கணவனின் திருப்தியை நான் தேட வேண்டும். கணவன் என்னை கொண்டு மகிழ்ந்தவனாக திருப்தி கொண்டவனாக இருக்க வேண்டும். கணவன் என் மீது பாசம் கொண்டவனாக இருக்க வேண்டும். இதை ஒரு மனைவி முடிவு செய்துவிட்டால் போதும், அவள் எத்தகைய புரட்சியையும் செய்வதற்கு தயாராகிவிடும். எத்தகைய துன்பத்தையும் மின்னல்களையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் வாழ்க்கை நெருக்கடிகளையும் அனைத்து விதமான சோதனைகளையும் தாங்கிக் கொள்ள தயாராகிடுவார். காசு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, குடும்ப பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, படிப்பு பிரச்சனை கிடையாது, எல்லா பிரச்சனைகளும் ஒன்றும் நம் பெடும் சுச்சப்புன்னு பெடும். எப்ப கணவன் எனக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத், இவரை திருப்திப்படுத்துவது நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதில் ஒரு அம்சம், இவருடைய மகிழ்ச்சியை நான் தேடுவது அல்லாஹ்வின் மகிழ்ச்சியை தேடுவதாகும், இவருக்கு பணிந்து நடப்பதிலே அல்லாஹ் என்னை திருப்தி கொள்கிறார். இது இல்லை எங்க எனக்கு வரவே எங்கன்னு சொன்னா வர வை, இது வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னா நப்சோடு போராடுங்கள். யாருக்கு சொல்கிறோம்? நமது சகோதரிகளுக்கு. சில பெண்கள் சொல்லலாம், இந்த மனநிலை எங்களுக்கு வரமாட்டேங்குது, எங்களால் அப்படி மதிக்க முடியலையே, எங்களால் அப்படி உணர முடியவில்லையே என்று சொன்னால் உணருங்கள், அதற்கு முயற்சி செய்யுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைக்கு அந்த நிலைப்பாட்டுக்கு வாருங்கள். எப்படி தத்மீரை புரிந்து கொள்வது இருக்கிறது, கஷ்டத்திலே சபுறு செய்வதற்கு ஏனைய ஈமானுடைய இஸ்லாமுடைய பண்புகள் இருக்கின்றனவா இல்லையா? அது எல்லா நமக்கு என்ன பிறப்புலேவா வந்திருக்கு, பிறப்புலேவா படித்துக் கொண்டோம். தெரிந்தது நல்ல விஷயங்கள் பல, அந்த தெரிந்த நல்ல விஷயங்களில் பலவற்றில் நாம் என்ன செய்கிறோம், முயற்சி செய்கிறோமா இல்லையா அதை பின்பற்றுவதற்கு, அதை கடைபிடிப்பதற்கு, அதை உணர்வதற்கு. அது போன்றுதான் நமது சகோதரிகளாகிய பெண்களுக்கு சொல்கிறோம், இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும், உங்களது நப்சோடு போராடி இந்த நிலைப்பாட்டை நீங்கள் அடைந்தே ஆக வேண்டும். என்றைக்கு இந்த நிலைப்பாட்டை அடைகிறீர்களோ அன்றைக்கு ஈமானில் நீங்கள் முழுமையை அடைகிறீர்கள், அதுவரை ஈமானில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப போங்க கொஞ்சம் அப்படியே வரலாறுல பயணித்து 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 அன்னை ஹதீஜாவின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த அன்பு வேறு எந்த மனைவிமார்களின் மீதும் அவர்கள் வைக்க முடியவில்லையே அவர்களால். இங்கு நீங்கள் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹதீஜாவையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் பொருளாதாரத்திலே பெரிய செல்வ பெண் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜாவிடத்தில் வேலை செய்தார்கள், கூலிக்கோ அல்லது பங்குக்கோ வேலை செய்திருந்தார்கள். இந்த நிலைப்பாட்டை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது கணவன் படிப்புல பெருசா படிச்சிருக்கும் போதோ, அல்லது கணவன் பெரிய பணக்காரனா இருக்கும் போதோ, அல்லது கணவன் பெரிய வீட்டு பையனா இருக்கும் போதோ, தன்னை விட எல்லாத்திலையும் கணவன் பெருசா 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 இருந்து அப்ப மனைவி கம்மூர் இருந்தா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. படிப்புல பெரியவர், கல்வியில பெரியவர், பணத்துல பெரியவர், சமூக அந்தஸ்துல பெரியவர். ஆனா இங்க பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு குறைஷி குலத்தை சேர்ந்தவர்களோ, கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை பத்தி பேசுறோம், அடுத்த நுபுவத்துக்கு பின்னாடி உள்ள விஷயம் வேற. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நுபுவத்துக்கு முன்னாடி உள்ள ஹதீஜாவை ரலியல்லாஹு அன்ஹாவை நாம் இங்கே பார்க்கவில்லை, நுபுவத்துக்கு முன்னாடி பாருங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை நுபுவத்துக்கு முன்னாடி அவங்களிடத்துல வேலை செய்தார்கள். இப்படியெல்லாம் இருந்தும் வெறும் குணத்திற்காக பண்பாட்டுக்காக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே முன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்து 25 வயசுல கல்யாணம் பண்ணி 30-40 வயசு வரைக்கும் 15 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நுபுவத்துக்கு பிறகு 10 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆகக்கூடிய எத்தனை வருஷம்? 25 வருஷம். 40 கரெக்ட் தானே? கணக்கு வந்து வீக்கு, அதனால நீங்க சொல்லு. அப்ப 25 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 25 வருஷம் வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் ஹதீஜாவின் மீது வைத்திருந்தார்கள் என்பதை மற்ற மனைவிமார்களை திருமணம் முடித்த போது பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம அம்மா ஆயிஷாவுக்கு கோபமே வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் ஹதீஜாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களேன் என்று. இறந்து போயிட்டாங்க பாவம். குர்பானி கொடுத்தா அவங்களுக்கு குர்பானி, ஏதாவது ஆடு அறுத்தா மாடு அறுத்தா ஹதீஜாவுடைய கூட்டாளின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் அனுப்புறீங்க. யாரோ ஒரு கிளவி வந்தா அவங்களுக்கு பணிவிட பண்றீங்க செய்யறீங்க, கடைசியில கேட்டா ஹதீஜாவுடைய கூட்டாளின்னு சொல்றீங்க. எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட பாச உணர்வுகளை எல்லாம் ரசூலுல்லாஹின் மீது அந்த மரியாதை உணர்வுகளை எல்லாம் காட்டியிருப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜாவின் பாசத்திலே அவ்வளவு நெகிழ்ந்திருப்பார்கள். கொஞ்ச பக்கத்தான் அந்த பக்கம் எங்கேயாச்சும் சகோதரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நமக்கு அந்த சம்பந்தமான விஷயங்கள் நிறைய வரும். இதனால கண்ணுக்கு அப்பால் இருக்கிறதுனால உணர்வுகளை வர வச்சு பேசினாதான் புரியும். இப்ப இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பெரும்பாலான பெண்கள் செய்கிற தவறு கொஞ்சம் கலந்து பேசிடுவோம் நேரம் இல்லாதனால. ஒரு பெண் தனது கணவனை தான் மதிக்க வேண்டும், மரியாதையாக நடத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும். கணவனிடத்தில் மரியாதை குறைவாக ஒழுங்கீனமாக நடக்கக்கூடாது, புரியுது, அவனுக்கு முழுமையான ரெஸ்பெக்ட். அவர் நம்மிடத்திலே அன்பாக பேசுகிறார், விளையாடுகிறார், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறார், அது தனி விஷயம், அது அவருக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை. ஆனால் நான் மனைவியின் அடிப்படையிலே கணவனை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு அவளுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் குறைகளை சீர் செய்ய முடியும், நிறைகளை கொண்டு வர முடியும். அது இல்லைன்னு சொன்னா எதுவுமே முடியாது. ஒன்று சொன்னோம் பொருத்தத்தை தேட வேண்டும் என்று, இன்னொன்று என்ன, மரியாதை கொடுக்க வேண்டும். நீங்க எந்த அதிசயங்கிறது மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் அடிக்கடி போய் கேட்கிறாங்களா இல்லையா, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் முன்பு சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது எனது மார்க்கத்திலே சுஜூது செய்வதற்கு நான் அனுமதிப்பவனாக இருந்திருந்தால் நான் ஒரு மனிதனை ஒரு மனிதனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுபவனாக இருந்திருப்பேனே ஆனால் என்ன கட்டளை கொடுத்திருப்பேன், மனைவி கணவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருப்பேன். இது எதை காட்டுகிறது, இந்த மார்க்கத்திலே மனைவி உச்சக்கட்டமாக உயர்ந்த தரத்திலே கணவனை மதித்து நடக்க வேண்டும். அந்த மதிப்பின் மரியாதையின் வெளிப்பாடு இப்படி இருந்திருக்க வேண்டும். நான் அது கட்டளை இருப்பவனாக இருந்திருந்தால் இப்படி செய்திருப்பேன், ஆனால் செய்ய என் மார்க்கத்தில் சுஜூது செய்யறது அனுமதி இல்லை பிறருக்கு, அதனால இதை நான் கொடுக்கவில்லை. அப்ப இத போக, அதாவது எப்படி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக அப்புள்ளவர்களோ, புரியுதா, அப்படியே கொஞ்சம் இறங்கி வாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னை வழிபடுங்கள், எனக்கு இணை வைக்காதீர்கள். அடுத்து என்ன, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நோவினைக்கிறாதீர்கள். அப்படித்தான் ஒரு மனைவிக்கு மாற்றம் இஸ்லாம் கட்டளை இருக்கிறது. நீ அல்லாஹ்விற்கு செய்கிற வழிபாடு, அல்லாஹ்விற்கு கொடுக்கிற மரியாதை, இது உனக்கும் உனது ரப்புக்கும் இடையில் உள்ள மரியாதை. அடுத்து நீ உனது கணவனோடு மரியாதையாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதன் ஒரு வெளிப்பாடுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. இப்படி ஒரு நிலைமை இருந்திருக்குமே ஆனால் நான் மனைவிக்கு கட்டளை இருப்பேன். இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரியாதையின் கண்ணியத்தின் ரெஸ்பெக்ட் வெளிப்பாடு எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால், ஒரு உதாரணம் சொல்லி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க ஒரு நாலு பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப ஒருத்தர் எழுந்திரிச்சு போறாரு, எப்படி எழுந்திரிச்சு போறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு, டக்குன்னு எழுந்திரிச்சு போறாரு, இப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க, என்னடா ஒரு கண்ணியம் தெரியாம இருக்கிறான், எழுந்திரிச்சு போறாரு, ஒரு அனுமதி கேட்க மாட்டேங்கிறாரு, உள்ளார வர்றாரு, ஒரு அனுமதி கேட்க மாட்டேங்கிறாரு, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா, நல்லா பேசிக்கிட்டே இருந்தோம், டக்குன்னு எழுந்திரிச்சு போறாரு, ஒரு சலாம் சொல்லல, சலாம் சொல்லுதா இல்லையா, சொல்லுதா இல்லையா. அப்ப அனுமதி கேட்பது என்பது எதை காட்டுகிறது, இப்ப ஒரு பெரிய மேனேஜர், ஒரு பெரிய ஆபீசர், அவருடைய ரூமுக்குள்ளார போகும்போது நீங்க எப்படி போவீங்க, முதல்ல அவரிடத்துல அப்பாயின்மெண்ட் கேட்பீங்க, அப்புறமா அப்பாயின்மெண்ட் கேட்டு போனதுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கேட்டோன்னு நேரம் உள்ளார கடிக்கிட்டு போயிட முடியுமா, என்ன செய்வீங்க, என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்களேன், பர்மிஷன் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா. அப்ப அது எதை காட்டுகிறது, அவர் மீது நீங்க வைத்திருக்கிற மரியாதையை காட்டுகிறது, காட்டுதா இல்லையா. இப்ப இந்த ஹதீஸை புரிய முயற்சி பண்ணுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கணவன் ஊரிலே இருந்தால், உள்ளூரிலே இருந்தால் அவனுடைய அனுமதி இல்லாமல் நபி நோன்பு வைக்கக்கூடாது. அவனுடைய அனுமதி இல்லாமல் நபிலான தொழுகை வழிபாட்டில் கூட ஈடுபடக்கூடாது. இந்த ஹதீஸ் ரொம்ப கேட்டிருப்பாங்க நம்ம சகோதரிகள். இந்த ஹதீஸினுடைய பிற்கு ஞானம் என்ன? சரிங்க, நாங்க அப்படிதாங்க கேட்டு நோன்பு வைக்கிறோம். என்னங்க நோன்பு வைக்கணுமா வேணாமாங்க? சொல்லவே இல்லை. வீட்டு கூட்டி இருக்கு, போன் பண்ணி கேட்டா கிளாஸ்ல இருக்க வாங்கி போனேன். இது எதுக்கு கிளாஸ்? இந்த கிளாஸ் எதுக்கு? இந்த வகுப்பு எதற்கு? இந்த தத்துவா எதற்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஞானத்தை நாம் புரிய வேண்டும். லா யஜூஸு லிம்ரஅத்தின் அன் தஸூம் வ ஜௌஜுஹா ஷாஹிதுன் பிகைரி இஸ்னிஹா அவ் கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி. கணவன் இருக்கும்போது கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு நோக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எதை அங்கே சொல்கிறார்கள்? கணவனுக்கு மரியாதை கொடு, கணவனுக்கு மரியாதை கொடு, கண்ணியத்தை கொடு. அவர் இருக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்டு இறை வழிபாடாக இருந்தாலும் அவரிடத்தில் அனுமதி பெற்று செய். என்ன? அவரிடத்தில் அனுமதி பெற்று செய் என்று இறை வழிபாட்டிற்கு கூட, நபிலான உபரியான இறை வழிபாட்டிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனின் அனுமதியை அங்கே கடமையாக்குகிறார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனைவி கணவனை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஒரு பிரச்சனை நேரா வந்துட்டாங்க, இப்படித்தான் இருக்கணும். பிரச்சனை என்றால் மார்க்கத்தை தெரிந்தவர்களிடத்திலே சென்று பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர, இப்படியா நேரவா போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பார்த்துப்போம். இன்னைக்கு என்ன நிலைமை? நேரம் உடனே எல்லாம் பழகிட்டாங்க. இந்த பேப்பர், நியூஸ் பேப்பர், அது இதுன்னு லொட்டு லொட்டு என்னென்னலாம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அகைன்ஸ்டாவே ஆயிடுச்சு. இன்னைக்கு பெண்கள், முஸ்லீம் பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்கிறார்கள், கோர்ட்டுக்கு செல்கிறார்கள், தன்னுடைய கணவன்மார்களை கேவலப்படுத்துவதற்காக அல்லது பழி வாங்குவதற்காக அல்லது பல காரணங்களுக்காக. அங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்ணு நேரம் எங்க வர்றாங்க? நபி இடத்துல வர்றாங்க. யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் புருஷன் என்ன அடிக்கிறாரு? என்ன தொழுக விட மாட்டேங்கிறாரு? என்ன அடிக்கிறாரு? என்ன தொழுக விட மாட்டேங்கிறாரு? காலையில லேட்டா இருந்து சுப்பு தொழுகிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. சொல்றீங்களா? கம்ப்ளைண்ட்னா இதுதான் கம்ப்ளைண்ட். இங்க என்ன கம்ப்ளைண்ட்? எல்லாம் துன்யாவை பத்தி தான். டோட்டலா மொத்தமா +2 = +2 = போட்டுக்கிட்டு பார்த்தா கடைசியில் பிரச்சனை என்ன? எல்லா பிரச்சனையும் துன்யாவில தான் சுத்தி வரும். அங்க பிரச்சனை என்ன? என் கணவர் என்னை நபில் தொழுக விட மாட்டேங்கிறாரு, தொழுதா என்ன அடிக்கிறாரு, அவர் காலையில எழுந்து லேட்டா தொழுகிறாரு, பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. அப்படியா அச்சுருவோம், பாத்துருவோம் அவர் ஒரு கை அப்படியா செஞ்சாங்க. ரசூல் சொல்லாச்சு உடனே கூப்பிட விடுங்க. என்னப்பா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க, என்ன சொல்ற நீனு அப்படின்னு. யார சொல்லா பிரச்சனையே கேளுங்க. ரசூல் சொல்லாச்சனும், நானும் ஒரு வாலிபன், நானும் ஒரு வாலிபன். ஒரு வாலிபனுக்கு தனது மனைவி இடத்தில் இருக்கிற தேவை உங்களுக்கு தெரிந்ததே. சும்மா சும்மா நபி சொல்வதற்கு தப்பீர் கட்டிக்கிறேன். அப்படின்னா நான் எங்க போறது? நான் எப்படி பொறுக்கிறது அப்படின்னு கேட்கிறார் அவர். அப்ப ரசூல் சொல்லாச்சு சொன்னாங்க, என்னம்மா அப்படி செய்யக்கூடாது, அவனை திருப்திப்படுத்த, அதுவும் உனக்கு ஒரு இபாதத்து, அதுவும் உங்களுக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் நீ தொழுகைக்கு நிக்காத. அடுத்து என்ன பிரச்சனை? யார் ரசூல் அல்லா இந்த மாதிரி சுபுகு தொழுவாம, சுபு லேட்டா தொழுகிறாரு? எங்களுடைய உடல்வாகவே அப்படித்தான் ரசூலா, எங்களுடைய குடும்ப குடும்பமா, எங்களுடைய ஜீனே அப்படித்தான் யார் ரசூலா. எங்களுக்கு யாருக்கு ராத்திரில ஒரு தடவை தூங்கிட்டோம்னா அடுத்து எங்களுக்கு முழிப்பே வராது, சூரியன் உதிச்சதுக்கு பின்னாடிதான் முழிப்பு வரும். அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க யார் ரசூலா, நான் என்ன செய்யறது, நான் வேணும்னு உடல அப்படின்னு ரசூல் அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அப்ப அவருக்கு சொல்லாங்க, அப்படின்னா நீ எந்திரிச்ச உடனே உடனே தொழுதுன்னு சொல்லி. இந்த அதிச யாரு உங்களுக்கு சாதகமா, நமக்கு சாதகமா டப்புன்னு எடுத்துறாதீங்க. என்ன இது? சில இயற்கை இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்தா அது வேற விஷயம், எல்லாம் மன்னிப்பான்.
மற்றதுக்கெல்லாம் இருந்துருவாரு. பேச்சு பாக்குறதா இருந்தா கரெக்டா இருந்துருவாரு, லைட்டுக்கு போறதா இருந்தா இருந்துருவாரு, கையிலுக்கு போறதா இருந்தா இருந்துருவாரு, எல்லாத்துக்கும் எந்திரிச்சிருவாரு. ஆனா எந்திரிக்க முடிய மாட்டேங்குதுன்னா சுகூகப்பட்டு எந்திரிக்க முடியுது. போலித்தனமானது, இது அலட்சியமானது, இது கவனக்குறைவு, இது தப்பு கண்டிக்கப்பட வேண்டியது. அப்ப பாருங்க, இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை உணர்த்துகிறார்கள். நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் திரும்ப ஒரு தடவை நினைவுபடுத்தி முடிக்க விரும்புகிறோம். மனைவியாகப்பட்டவள் முதலாவதாக கணவனின் விருத்தியை தேட வேண்டும் என்ற நிலைக்கு வர வேண்டும். இதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லணும் இருந்தோம், மறந்துட்டோம். அந்த ஹதீஸை இப்ப நினைவுபடுத்திடும். அன்சாரி பெண் ஒருத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து மார்க்கு விஷயங்களை பற்றி ரொம்ப பேசுகிறார். ஏன்னா இங்க விஷயத்தை நம்ம எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றோம்னு சொன்னா, மார்க்கத்தை பேசக்கூடிய பல பெண்கள் இந்த விஷயத்திலே அலட்சியம் செய்திருப்பதை நாம் கவனிக்கிறோம். புரியுதா? என்ன மார்க்கத்தை பேசுவாங்க, வகுப்பு நடத்துவாங்க, வகுப்புல கலந்துப்பாங்க, ஆனா கணவன் விஷயத்திலே கொஞ்சமும் கணவனின் திருப்தியை தேடுவதில் எந்த விதமான அக்கறையும் அவங்களுக்கு இருக்காங்க. அப்ப அன்சாரி பெண் வந்து ரொம்ப மார்க்கத்தை பத்தி விசாரிச்சு பேசின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மார்க்க பற்றுள்ள பெண்களுக்கு இது ஒரு நினைவூட்டலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பிராக்கெட் போட்டுக்கிறோம், இவ்வளவு மார்க்கத்தை பற்றி அக்கறை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களே, இது அங்க பிராக்கெட்ல வச்சுங்க. அந்த பெண்ணிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உனக்கு கணவன் இருக்கிறாரா? அந்த பெண்ணு சொல்றாங்க, ஆமா இருக்கிறாங்க. அடுத்து கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கணவனிடத்தில் நீ எப்படி இருக்கிறா, எப்படி நடந்து கொள்கிறா என்று. அப்போது அந்த மனைவி சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னால் முடிந்த எந்த சக்தியையும் நான் விட்டு வைப்பதில்லை, எந்த முயற்சியையும் விட்டு வைப்பதில்லை, கணவனுக்கு பணிவிடை செய்வதில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கிறார்கள், நன்றாக நீ பார்த்துக்கொள், உங்குரி ஐன அன்தி மின்ஹு, கணவனிடத்தில் நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்பதை நீ நன்று கவனித்துக்கொள், பார்த்துக்கொள். ஏனென்றால் அவள் உனக்கு ஒன்று சொர்க்கமாக அமைவான் அல்லது நரகமாக அமைவான். அதாவது நீ அவனை திருப்திப்படுத்தி இருந்தால் அவன் அதன் மூலமாக நீ சொர்க்கம் செல்வாய், அவனை நீ அதிருப்திப்படுத்தி இருந்தால் அதன் மூலமாக நீ நரகம் செல்வாய். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப அந்த திருப்தி என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன, கணவனுக்கு உள்ள மரியாதையை, அந்த கண்ணியத்தை, அந்த பெண் எவ்வளவுதான் கணவனை விட படித்தவளாக, அதிகம் சம்பாதிப்பவளாக, அல்லது உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவளாக, அல்லது பொருளாதாரத்திலே சூழல் எதிலும் அவள் உயர்ந்தவளாக இருந்தாலும் சரி, கணவனை மதிக்கக்கூடிய பெண்ணாக, கணவனுக்கு முழுமையான கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு கான்செப்ட் வந்துவிட்டால் பெண் அனைத்து விதமான தனது குறைபாடுகளையும் ஈஸியாக தீர்த்துக் கொள்ளலாம். அந்த பெண்ணிடத்துல எவ்வளவுதான் முரண்பாடுகளோ குளறுபடிகளோ வந்தாலும் கூட ஈஸியா ஒரு சில சிட்டிங்களை இந்த ரெண்டு அடிப்படை அவரிடத்துல வந்துவிட்டால் அதை தீர்த்து கொள்ளலாம். இந்த ரெண்டு அடிப்படையில ஒன்று பாழாகி விட்டாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் பேசி திருத்த முயற்சித்தாலும் சரி, திருத்த முயற்சி முடியாது. காரணம் என்ன, அடிப்படை மெயின் சுவிட்ச் அங்க. அதனால அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் உங்களுக்கும் நம்முடைய முஸ்லிம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான உரிமையமான நல்ல குடும்பத்தை நசீபாக்குவானா.